नमः परमऋषिभ्यां हरिः ॐ अन्तरायतिमिरोपशान्तये शान्तपावनमचिन्त्य वैभवम् तं नरं वपुषि कुञ्जरं मुखे मन्महे किमपि तुन्दिलं महः गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः यस्यान्तन्नादिमध्यं न हि करचरणं नाम गोत्रं न सूत्रं नो जातिर्नैव वर्णा न भवति पुरुषो नानपुंसं न च स्त्रीं नाकारं नैव कारं न हि जनिमरणं नास्ति पुण्यं न पापं तत्त्वं नो तत्त्वमेकं सहजसमरसम् सद्गुरुं तं नमामि सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् मौनव्याख्याप्रकटितपरब्रह्मतत्त्वं युवानम् वरिष्ठान्ते वसदृषिगणैरावृतं ब्रह्मनिष्ठैः आचार्येन्द्रं करकलिदचिन्मुद्रम् आनन्दमूर्तिं स्वात्मा रामं मुदितवदनं दक्षिणामूर्तिमीडे वेदान्तार्थविभासकायेतये शान्ताय सन्न्यासिनीम् नानावादिनगेन्द्रसङ्गभवये योगीन्द्रवन्द्याय च मोहध्वान्तदिवाकराय भगवत्पादाभितां बिभ्रते तस्मै भाष्यकृते नमोऽस्तु सततं पूर्णाय बोधात्मने अपारसच्चित्सुखवारिराशेः यस्योर्मिमात्रं भुवनं समस्तं गुहाहितं तं रमणं गभीरं चिन्ताविहीनं हृदि चिन्तयामि देहं मृण्मयवज्जडात्मकमहं बुद्धिर्न तस्यास्त्यतु नाहं तत्तदभावसुप्तिसमये सिद्धात्मसद्भावतः कोऽहं भावयुतः कुतो वरधिया दृष्ट्वात्मनिष्ठात्मनाम् सोऽहं स्फूर्तितया अरुणाचलशिवः पूर्णो विभाति स्वयं करुणापूर्णसुधाब्धे कबळिदघनविश्वरूप किरणावल्या अरुणाचलपरमात्मन् अरुणो भव चित्तकञ्जसुविकासाय त्वयि अरुणाचलसर्वं भूत्वा स्थित्वा प्रलीनमेतच्छित्रं हृद्यहमित्यात्मतया नृत्यसि भोः ते वदन्ति हृदयं नाम अहमिति कुत आयातीत्यन्विष्यान्तः प्रविष्टयात्यमलधियाम् अवगम्यस्वं रूपं शाम्यत्यरुणाचलत्वयि नदीवाब्धौ त्यक्त्वा विषयं बाह्यं रुद्धप्राणेन रुद्धमनसान्तस्त्वां ध्यायन् पश्यति योगी दीधितिम् अरुणाचलत्वयि महीयं ते त्वय्यर्पितमनसा त्वां पश्यन् सर्वं तवाकृतितया सततं भजते अनन्यप्रीत्या स जयत्यरुणाचलत्वयि सुखे मग्नः हृदयकुहरमध्ये केवलं ब्रह्ममात्रं ह्यहमहमिति साक्षात्
ఆత్మరూపేణ భాతి హృది విషమనసా స్వం చిన్వతా మజ్జతా వా పవన చలనరోధాద్ ఆత్మనిష్ఠో భవత్వం ప్రశాంతగంభీర నిజస్వభావం ప్రకృష్ట కళ్యాణ గుణ ప్రచారం ప్రబోధయంతం శ్రుతివాక్యసారం ప్రభాకరం తం రమణేశం ఈడే ప్రచండ మాయాకృత కాలహీనం ప్రకృష్ట సర్వాత్మ గుణ ప్రధానం ప్రతిష్ఠితం తం నిజరూపభావే ప్రమోదవంతం రమణేశమీడే ప్రబోధ చంద్రోదయ భానుమేకం ప్రభాసమానం చితి భానుమంతం ప్రకృష్ట భాసా కమనీయ కాంతిం ప్రమేయశూన్యం రమణేశమీడే ప్రకృష్టకారుణ్యచిదాత్మశక్త్యా ప్రసారయంతం ప్రకృతేః ప్రభావం ప్రలోభదూరం పరిపూర్ణకామం ప్రశస్తమేకం రమణేశమీడే ప్రసహ్య సంకల్ప పరంపరాణాం ప్రభేదనే చిత్త వికార భావే ప్రశోభితం తం పరమ ప్రకాశం ప్రదీపమేకం రమణేశమీడే.
పుదూరు స్ట్రీముకు కడకరది ఇన్నికి ప్రవేశం. అది கடந்த பாடல் எல்லா பாட்டும் வந்து பகவான் ஒரே விஷயம்தான், ஒரே பாடல் தான். எல்லா பாட்டிலையுமே கவனத்தை திருஷ்யத்திலேருந்து ஸ்வரூபோன்முகமாக்குறது தான் லட்சியம். கடந்த பாடல் நேத்திக்கு மதிக்கு ஒளி தந்தம் மதிக்குள் ஒளிரும் மதியினை உள்ளே மடக்கி பதியிற் பதித்திடுதல் அன்றி பதியை மதியால் மதித்திடுதல் எங்கன் மதி. இந்த பாட்டு நேத்திக்கு பார்த்தோம். மனசு ஸ்வஸ்வரூபத்தில் இருத்துறது தான் ஸ்வரூப ஞானமே தவிர, ஸ்வரூபத்தை புத்தினால கிரகிச்சுக்க முடியாது. புத்தி ஸ்வரூபத்தில் இருக்கணும். இன்டலெக்ட் ஸ்வரூபத்தோட ஒரு ஸ்பார்க் தானே. அந்த ஸ்பார்க் வந்து இட் இஸ் நாட் செப்பரேட் ஃப்ரம் ஃபயர். ஸ்பார்க் ஒரு ஸ்பார்க் எடுத்துட்டே ஒரு பெரிய ஃபயர் ஒரு 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 கான்ஃபிளகரேஷனே வந்துடலாம். அந்த மாதிரி புத்தி ஆத்மஸ்வரூபமாகவே தோன்றி விடுறது. பாகவதத்தில் ஏகாதசத்தில் உத்தவ கீதையில் பகவான் சொல்கிறார், புத்தி எப்போ ஆத்ம கிருபைக்கு பாத்திரமாகிறதோ, ஆத்மாவோட கிரேஸுக்கு பாத்திரமாகிறதோ, அப்போ புத்தி புத்தி இல்லாமல் ஆயிடும். இட் சீசஸ் டு பி எ செப்பரேட் ஆர்கன். அது அது வந்து ஈஸ்வரனோட கிருபையோட ஸ்தானம் ஆயிடுறது. வைஷாரதி சாதி விசுத்த புத்தி துனோதி மாயாம் குணசம்பிரசூதாம்.
அதுக்கு மேல அதுக்கு வந்து அஞ்ஞானத்தை விளக்கவும் ஆத்ம விசாரத்தை உண்டு பண்ணவும் ஸ்வரூப ஞானத்தை கொடுக்கறதுக்கும் இருக்கிற பவர் அதுல வருது. அதுதான் நேற்றுக்கு நாம பார்த்தோம், மதியை பதித்திடுதல், புத்திய வந்து ஸ்வரூபத்துல மேக் இட் அபைட் இன் த செல்ஃப். இதான் நேற்றுக்கு விஷயம். இன்னைக்கு வந்து மதி இலதால் அப்படின்னு தொங்கல், தொங்கல்னா கனெக்டிங் லிங்க். இந்த பாட்டு தொடங்குறதே ரொம்ப நன்னா இருக்கு. புத்தி இல்லைன்னு அர்த்தம், மதி இலதால். பகவான் கிட்ட ஒரு பக்தர் கேட்டார், சந்தர்ப்பம் என்னன்னா நிறைய பேர் வந்து பகவான் கிட்ட வேதாந்த விசாரம் பண்றதுண்டு, யோக வாசிஷ்டம், உபனிஷத், ஒரு சமயம் பிரம்மசூத்திரம் எல்லாம் கூட பகவான் கிட்ட பேசுவான். பகவான் அதுக்கு தகுந்தபடி அவளாவே ஆயிடும், முன்னால யாரு வராளோ அவளாவே ஆகி பதில் கொடுக்கும். சில சமயம் வந்து சும்மா ஒரு கேள்வி கேட்கறதுக்காகவே பேசினாளானால் பதிலே பேசாது, அப்படியே அச்சலமா இருந்துடும். ஜெனுவினா ஒரு தர்ஸ்ட் இருந்தது வச்சுங்கோ, இன்க்விசிட்டிவ்னஸ் ஈவன் இன் த இன்டலெக்சுவல் லெவல், இஃப் இட் இஸ் ஜெனுவின், ஒரு சமயம் பகவான் பதில் கொடுக்கும். அப்போ ஒரு கான்வர்சேஷன் இருக்கும், பல பேர் பேசுவா, இப்படி எல்லாம் பகவான் சந்நிதியில நடக்கும், சபையில நடக்கும். இதை பார்த்துட்டு இருந்த ஒரு பக்தர், அவருக்கு எழுத வாசிக்க ஒன்றும் தெரியாது, பெரிசா படிப்பு கிடையாது, அவர் பகவான் கிட்ட, பகவானே எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்கிறதே பகவானே, வள என்னெல்லாமோ பேசுறா, எனக்கு எதுவும் தெரியாது, எனக்கு உயிர் உண்டா, எனக்கு கதி உண்டா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு பகவான் பதில் கொடுத்தது, ஒன்னும் தெரியாதுன்னு தெரியறதோ இல்லையோ, எதுவும் தெரியறது இல்லைன்னு தெரியறதோ இல்லையோ, அந்த அறிவை பிடிச்சுக்க போறோம். யாருக்கு எதுவும் தெரியறதில்லை அவன் இருக்கானோ இல்லையோ, அதுதான் உன்னோட ஸ்வரூபம். எல்லாம் தெரிஞ்சின்றாலும் லாஸ்ட்ல இந்த தெரிஞ்சின்றதை எல்லாம் விட்டுட்டு தெரியறவன் யாரோ அவனோட ஸ்வரூபத்தை நாடி ஆகணும். அது தெரிஞ்சுண்டு பண்ணலாம், டைரக்டாவும் பண்ணலாம், அப்படின்னா தெரிஞ்சுக்காமே பண்ணலாம்னு அர்த்தம். யாருக்கு தகுதி இருக்கோ யோக்கியதை இருக்கோ தெரிஞ்சுக்காம கூட பண்ணலாம். சிவானந்தம்னு ஒரு பகவானுக்கு அட்டெண்டண்டா இருந்தவர், அவள்லாம் லாஸ்ட் டேஸ்ல பகவானை பார்த்துண்டவா, அவளுக்கு தான் பகவான் தேங்க்ஸ் சொல்லிது லாஸ்ட்ல. பகவான் லாஸ்ட்ல பேசின வார்த்தை, பகவானோட தேங்க்ஸ் எப்படின்னாக்கா சந்தோஷம் அப்படின்ற சந்தோஷம். அவ அவ்வளோ பண்ணினாலோ இல்லையோ பக்கத்துல இருந்து சந்தோஷம் அப்படின்னு. கிருஷ்ணசுவாமி, சிவானந்தம், வைகுண்டவாசர், மாதவ சுவாமி, இவாள்லாம் பகவானுக்கு கூட இருந்து வேலை பண்ணினவா. அவள்லாம் பலவிதமா இருப்பா. கிருஷ்ணசுவாமி வந்த வாழ்க்கையெல்லாம் கோவிச்சுப்பர், ரொம்ப பெரிய பணக்காரா, ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிற வாழையெல்லாம் கூட எழுந்திருந்து போ அப்படின்னு விடுவார் பக்கத்துல இருந்து. இப்படியெல்லாம் ஒரு அட்டெண்டன்ட் பகவான் பக்கத்தில் இருக்கணுமான்னு தோணும், தட் வாஸ் நெசசரி. இல்லாட்டா எல்லாம் பகவான் கஷ்டம் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருந்தா, அதுவும் பகவானுடைய செயல் தான். ஆனால் அப்பப்போ அவளுக்கும் பகவான் ஒரு கொட்டு கொடுக்கும். ஒரு அட்டெண்டன்ட் வந்து வர வாழ்க்கையெல்லாம் இப்படி கோவிச்சுக்கிறவர் கிருஷ்ணசுவாமி தான். ஒரு நாளைக்கு ஒரு ஆசிரமத்துக்குள்ள ஒரு நாய் வந்தது. அந்த நாய் வர ஆசிரம நாயெல்லாம் குறைச்சு குறைச்சு அந்த நாயை துரத்தின்ண்டே இருக்கு. இந்த நாய் குறைக்கிற சத்தத்தை கேட்டு பகவான் வந்து கிருஷ்ணசுவாமிகிட்ட, என்ன ஓய் ஒரே சத்தமாக இருக்கே அப்படின்னு. இல்லை பகவானே, வெளியிலேருந்து ஏதோ நாய் உள்ளே வந்திருக்கு, ஆசிரம நாய் அதை துரத்தின்ண்டே இருக்கு, அதுதான் சத்தம். ஓ, உங்ககிட்டேருந்து கத்துன்னு இருக்கு போல் இருக்கு அப்படின்னா, உங்ககிட்டேருந்து படிச்சுட்டு இருக்கு போல் இருக்கு அப்படின்னு. அப்போ ஒரு கொட்டு, நாஸ்திகம் எல்லாம் பேசி வரவர் கிருஷ்ணசுவாமி, ஆனா பகவான் வந்துடுத்துனா கண்ணில் தண்ணி வந்துடும். அப்படி ஒரு அட்டண்டன்ட், வைகுண்டவாசர்னு ஒரு அட்டண்டன்ட். இவாள் எல்லாம் பகவானுக்கு, நம்மெல்லாம் ரொம்ப போர், பகவான்கிட்ட போய் எனக்கு பிரம்ம விசாரம் பண்ணு, ஆத்ம விசாரம் சொல்லி கொடுங்கோ எல்லாம் கேட்கறவா. இவாள்லாம் பகவானுக்கு கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட், பக்கத்தில் இருக்கிற அட்டண்டன்ஸ். ஏன்னா அவளுக்கு ஆத்மா பிரம்மம் ஒன்றும் கிடையாது, அவளுக்கு பகவானை பார்த்துக்கிறது, அவளோட இடியோசிங்கரசிஸ் எல்லாம் பகவான் அப்பப்போ இழுத்துடும். இந்த வைகுண்ட வாசர் ரொம்ப முரட்டுத்தனமான ஆளுன்னு சொல்லுவான், நல்ல பலமான ஆள், ஆனால் பாம்ப பயமா. கொஞ்சம் கதைக்காக நான் இன்னைக்கு சொல்கிறேன், பிரம்ம விசாரத்தோட கதை வேணும், நாங்கள்லாம் பாகவதால், அதனால் கதையோடு சேர்ந்து தான் வேதாந்தம் வரும். இந்த வைகுண்டவாசர் ரொம்ப தைரியசாலி, பாம்ப பயம். ஒரு நாள் பகவான் கிட்டக்கே வாழலாம் படுத்துப்பான். குஞ்சு சுவாமி கிட்ட வடக்கு திக்கிலேருந்து வந்த ஒரு சன்னியாசி, அவரோட குருவை பத்தி எல்லாம் சொல்லிட்டு, ரமண மகர்ஷியோட ஸ்பெஷலா என்ன கேரக்டர் குவாலிட்டி அதை எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டார். குஞ்சு சுவாமி சொன்னார், பகவானோட பெரிய குவாலிட்டி என்னன்னா, நாங்க பண்ணின துரோகத்தை எல்லாம் பகவான் தாங்கின்றாருங்கிறது தான். என்ன சுவாமி நீங்க அப்படி துரோகம் பண்ணீங்க பகவானுக்கு அப்படின்னா, 24 மணி நேரமும் பிரைவசி கொடுக்கல பகவானுக்கு, 24 மணி நேரமும் சூழ்ந்து இருப்போம், டாய்லெட்டுக்கு பகவான் போறத கூட பக்கத்துல தண்ணி எடுத்து நாங்க இருப்போம், டாய்லெட்ல கூட பகவான் கதவை சாத்திக்காது உட்காந்துருக்கோம், பக்கத்துல இருப்போம் அப்படின். அது மாதிரி பகவான் பக்கத்திலேயே கட்டில் கீழே வெள்ளம் படுத்துருப்பா, ராத்திரி அவ தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறதுக்கு டார்ச்ச தன் வயத்திலேயே அடிச்சுட்டு நைஸா போயிடும் பகவான். அப்பவும் இவ தெரிஞ்சுட்டு பின்னால எழுந்த. அப்ப இந்த வைகுண்ட வாசர் ஒரு நாளைக்கு ராத்திரி படுத்துட்டு காலையில எழுந்திருக்கிற போது கரெக்டா அவரோட பாய்க்கு கீழே நல்ல ஒரு பாம்பு. இவர் பார்த்து அரண்டு கட்டின்றவர், பகவான் சோஃபா மேலேயே ஏறி உட்காந்து பயந்துண்டு, பகவானே பாம்பு, பகவானே பாம்பு அப்படின்னா, பகவான் ரொம்ப வேடிக்கையா அந்த பாம்பை பார்த்து, இவர் பேரு வைகுண்ட வாசரோ இல்லையோ, ஓய் வைகுண்ட வாசரே, உம்மோட படுக்கை உம்ம தேடின்னு வந்திருக்கோ அப்படின்னு. வைகுண்ட வாசரோட படுக்கை தானே பாம்பு, எவ்வளவு பளபளான்னு இருக்கு பாரு அப்படின்னு. அந்த வைகுண்ட வாசர் சொல்றாரு, எனக்கே சிரி வந்துடுத்து பகவான் அப்படி சொல்லுங்க. அந்த மாதிரி ஒரு அட்டண்டன்ட் இந்த சிவானந்தம். அவர் லாஸ்ட் டேஸ்ல இவாள் எல்லாம் சேர்ந்துதான், இவா யார் யார் இருந்தாலும், மாதவ சுவாமி இல்லை அப்போ, அவகிட்ட தான் பகவான் வந்து எல்லாம் அந்த மகா நிர்வாணத்துக்கு முன்னாடி இவாளெல்லாம் அப்படி கருணையோட அப்படி பார்த்து சந்தோஷம் அப்படின்ட்டான். சந்தோஷம் அதுலேயும் இந்த சிவானந்தம் வந்து பகவான்கிட்ட கேட்குறார், பகவானே எனக்கு ஆத்ம விசாரமும் தெரியாது, பக்தியும் தெரியாது, யோகமும் தெரியாது, ஏதோ எல்லாரும் ஆத்ம சாட்சா்காரம் என்னவோ செல்ஃப் ரியலைசேஷன்லாம் சொல்கிறா, ஒன்றும் தெரியாது பகவானே. பகவான் சொல்ற சிவானந்தம், அது ஒன்றும் இல்லை, அந்த நான் நான் இருக்கோ இல்லையோ, அது எங்கேன்னு அப்படி அது ஸ்வரூபம் என்னன்னு தேடி பார்த்தா, இந்த வெங்காயத்தை பொழிச்சுதானா இல்லாம ஆகுமோ இல்லையோ, அப்படி பேத்துண்டே போனா உள்ள ஓனியனுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது. அந்த மாதிரி நான் என்ன அப்படின்னு தேடி பார்த்தா நான்கிறது ஒண்ணு இல்லை, பின்ன என்ன இருக்கு, ஏதோ ஒண்ணு இருக்கு, அந்த தான் ஒண்ணு இருக்கோ இல்லையோ அது மட்டுமா இருக்கிறது தான், அவ்வளவுதான் அப்படின்னு விடுத்தான். பகவான் ரொம்ப சிம்பிளா பல இடத்துலயும் இந்த மாதிரி சொல்லி நிறுத்திடும். என்ன அடையறதுக்கு இருக்கு, எதுக்கு இவ்வளவு பாடுபடுறீர்கள், எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறீர்கள், ரொம்ப சிம்பிள். கொஞ்சம் வேடிக்கையா சொல்றேன், ஆசிரமம் கீழே வந்தப்புறம் யாருக்கும் ஒன்றும் வேலை கிடையாது. பகவானே சொல்றது உண்டு, தெலுங்குல சொல்லுமாம் பகவான், பணி இல்லாதவங்க, வேலையே இல்லாதவங்க, வேலை இல்லாத கூட்டம் ஓய் அப்படின்னு தெலுங்குல ஏதோ பகவான் சொல்றோம். பணியில் ஏடுவாடும், அது நான் தப்பாக சொல்லண்டான்னு சொல்லலை, அவ்வளோதான் தெலுங்கு. அது கீழே வந்து குடிசை கொட்டகாயாக போட்டு ஆசிரமம் இருக்கு. அப்போது எல்லாரும் அவாவ பாட்டுக்கு சுற்றின்னு இருப்பான். அந்த டைமில் ரொம்ப பேச்செல்லாம் இருக்காது, பகவான் சந்நிதியில் அந்த மௌனம்தான், அந்த ஸ்வரூப நிஷ்டை தான். அவாவா பகவான் சந்நிதியில் உட்காந்துருப்பான், பிக்ஷை எடுத்து சாப்பிடறவா, பிக்ஷை எடுத்து சாப்பிடுவா, ஏதோ கிடைக்கிறத வச்சுட்டு உதர போஷணம். அப்போ வயத்துக்கு கடுப்பெல்லாம் வரும், அதனால வாரத்தில் ஒருக்கா கடுக்காயோ எண்ணெயோ சாப்பிட்றது உண்டு வயிறு கிளீன் பண்ணுறது. அப்போ இந்த பக்தாளுக்கெல்லாம் சாதுக்களுக்கெல்லாம் அது போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு வர்றதுக்கு குஞ்சு சுவாமிக்கு வேலையாம். கடுக்காய் பகவான் ரொம்பவே ரெக்கமெண்ட் பண்ணும், அது பாட்டு கூட இருக்கு பகவானோட. இந்த கடுக்காய் சாப்பிடுறவன் கோலூன்றி குறுகி நடப்பவர், கோலை வீசி குலாவி நடப்பரே அப்படின்னு ஒரு பாடலே உண்டு. கடுக்காய்க்கு ரொம்ப பெருமை பகவான் கொடுத்துருக்கு, அது மாதிரி எண்ணெய் கொடுத்து வயத்தை கிளீன் பண்ணுறது. அப்புறம் குஞ்சு சுவாமி கிட்ட எல்லாரும் எப்படி இருக்கான்னு போய் விசாரிச்சிருவான் அப்படின்னு குஞ்சு சுவாமி சொல்கிறார். அன்னைக்கு இந்த பிச்சு வையர்னு இருந்தவர், சேஷு வையரா பிச்சு வையரா ஞாபகம் இல்லை எனக்கு, சேஷு வையரா முதல்ல இருந்தவர், பிரசிடென்ட் காரியங்கள்லாம் பார்த்துட்டு இருந்தார், சேஷு வையர் தான் நினைக்கிறேன். அந்த சேஷு வையர் வந்து மலை மேல ஒரு கல்லு மேல உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்கார். குஞ்சு சுவாமி போய் பார்த்தா பகவான் கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணார், பகவானே சேஷு வையருக்கு பைத்தியம் பிடிச்சு போடுத்து. பகவான் கிட்ட என்ன குஞ்சு என்னாச்சு, இல்லை அவர் என்னவோ பாடுறார் ஒண்ணுமே புரிய மாட்டேங்கிறது. குஞ்சு சுவாமி இங்கிலீஷ் தெரியாது, அவர் இங்கிலீஷ்ல பாடுறாராம், அவர் என்ன இங்கிலீஷில் பாடுறாரு, ஏதோ பாடின்னு இருக்கார், என்ன பாடுறாருன்னு கேட்டுட்டு வா அப்படின்னு. குஞ்சு சுவாமி ஒரு வாட்டி கேட்டால் போகிறோம், அது மொழி தெரியாட்டாலும் கிரகிச்சுன்னு விடுவேன். அங்கே போய் பார்த்துட்டு வந்து பகவான் கிட்ட ஒன்றும் இல்லை பகவான், ஈஸி ஈஸி சார் அப்படின்னு பாடின்னு இருக்கார். அவர் கடுக்காயோட ஆஃப்டர் எஃபெக்ட் நடந்துட்டு, ஆனா அவர் பாட்டு பாடுறது ஈஸி ஈஸி சார்னு பாடிட்டு இருக்கார். பகவான் சொல்றது ஒன்னும் இல்லை குஞ்சு, நம்ம ஐயே அதி சுலபம் இருக்கோலையும் அதை இங்கிலீஷ்ல பாடிட்டு இருக்கார், ஐயே அதி சுலபம் ஆத்ம வித்தேன்னு இருக்கோலையும் அதைத்தான் அவர் இங்கிலீஷ்ல பாடிட்டு இருக்காரு அப்படின்னா. அந்த டைமில் நிறைய இந்த மாதிரி பகவான்கிட்ட இவன் நர்மமாக இருந்திருக்கான், ரம்யமாக இருந்திருக்கான். ஆத்ம வித்தியங்கிறது ஏதோ ஒரு பெரிய பயங்கரமான ஒரு சாதனம்னு பகவான் பக்கத்துல யாருக்கும் தோணல. எப்படி பகவான் வந்து ஐயே அதி சுலபம் ஆன்ம வித்தை ஐயே அதி சுலபம் அப்படின்னு பாடித்தோம், அந்த மாதிரி தான் இருந்தது, இப்பவும் அப்படிதான் இருக்கு. ஒன்னும் கஷ்டப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா ஆத்மா நித்திய சித்தமான வஸ்து, அபரோக்ஷமான வஸ்து. சரீரம் கூட வெளியிலேருந்து கிடைச்சது தான், மனசு வெளியிலேருந்து கிடைச்சது தான், புத்தி வெளியிலேருந்து கிடைச்சது தான். ஜாகிரத் சொப்பனம் சுஷுப்தி எல்லாம் வந்துட்டு போகிற போதும் எல்லாத்துக்கும் சாட்சியா அனுபவஸ்வரூபமா பிரஜான கனமா இருக்கேங்கிற உணர்வு ரூபமா நித்திய சித்தமா இது நான் நான் நான்கிற அனுபவ ரூபமா இருக்கும். அது அடையிறதுக்கு கூட இல்லை, அடையிற பொருள் இல்லை, நித்திய பிரகாசமா இருக்கு, ஸ்வயம் பிரகாசமா இருக்கு. அதுக்கு போய் எப்படி கஷ்டம் இருக்க முடியும்? அதை விட சுலபமா எது இருக்க முடியும்? ஏதாவது அடையணும்னா தான் எஃபர்ட். அதுதான் ஆத்ம வித்யா கீர்த்தனத்தில் பகவான் கர்மாதி சிறிதின்றி சும்மா அமர்ந்திருக்க அம்மா அகத்தில் ஆத்ம ஜோதியே அப்படின்னு. ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, ஒன்றும் அடையிறதுக்கு இல்லை, ஒன்றும் அட்டைன் பண்ணுறதுக்கு இல்லை, எதுவும் ஆகிறதுக்கு இல்லை. உலகத்தில் வந்து தானா, லோகத்தில் வந்து பிக்கமிங் தானே நம்ம முன்னால் இருக்கு இல்லையா? ஏதோ ஆகணும். ஒரு குழந்தைய பார்த்தா கூட நம்ம கேட்குற கேள்வி, நீ என்ன ஆக போகிறேன்? ஒரு ஸ்கூல் ஃபினிஷ் பண்ணினாக்கா நீ என்ன பண்ண போகிறேன்? ஒரு டிகிரி கோர்ஸ் ஃபினிஷ் பண்ண அப்புறம் நீ என்ன ஆக போகிறேன்? அந்த கண்டினியூஸ் ஃப்ளோ ஆஃப் பிகமிங், இது ஆகணும், அது ஆகணும், அப்படி ஆகணும், இப்படி ஆகணும். அப்புறம் ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு வந்தால் ரியலைஸ்டு ஆகணும், அது என்னவோ தெரியலை. பகவான்கிட்டே நிறைய பேர் என்ன பகவானே ரியலைசேஷன், பகவான் சொல்றது இருக்கிறது ரியல் தான், அதை என்ன ஐஸ் பண்ண முடியும்? இருக்கிறது ஆத்மா தான், அது அபரோக்ஷமா இருக்கு, இம்மிடியட்டா இருக்கு, அனுபவஸ்வரூபமா இருக்கு, நித்திய சித்தமா இருக்கு. நான்கிற உணர்வே அதோட ஸ்வரூபமா இருக்கு. அதுலேருந்து சரீரத்தை களை, மனசை விளக்கு, புத்தியை விளக்கு, அகங்காரத்தை விளக்கு, அபிமானத்தை விளக்கு. அது சதா ஸ்வயம் பிரகாசமா நித்திய சித்தமா இருந்துட்டே இருக்கு. அது மட்டும் தன்னோட பேரை தானே ஜபம் பண்ணிட்டு இருக்கு. ஞானேஸ்வரர் ஒரு அபங்கத்துல சொல்றார், மராட்டியில ஒரு அபங்க, அதுல நாம ஜபத்தை ரெக்கமெண்ட் பண்ற ஒரு அபங்க. நீ ஜபம் பண்ணு, ஏக தத்துவ நாம திருடதரி மன, ஒரு நாமத்தை, அந்த நாமம் இட்ஸ் எ சிம்பிள் ஃபார் த செல்ஃப், ஏக தத்துவ நாம. நீ ஜபம் பண்ணிட்டே இரு, லாஸ்ட்ல அந்த ஜபம் வந்து உள்ள மறைஞ்சு போயிடும். அப்புறம் ஹிருதயத்துல தானே தானாக நடக்கிற ஒரு ஜபத்தை நீ உணர்வாய். தன்னோட அனுபவத்தை அவர் சொல்றார், ஞானதேவ மௌன ஜபமாலா ஆந்தரி. நான் மௌனமா இருக்கேன், பகவான் ஹிருதயத்தில் ஜபம் பண்றத நான் பார்க்குறேங்கிறார். ஈஸ்வரன் ஹிருதயத்தில் ஜபம் பண்றார். எப்படி ஜபம் பண்றாருன்னா, அகம் 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 நான் 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 நான்ங்கிற ஸ்பூர்த்தி சதா ஸ்பந்தனம் ஹிருதயத்தில், அந்த ஒரிஜினல் நெய்ம் அப்படின்னு பகவான் சொல்றது. த ஒரிஜினல் நெய்ம், மீதி நெய்ம் எல்லாம் யாரோ கொடுத்தது தானே, அப்பாவோ அம்மாவோ யாரோ கொடுத்தது தானே. நமக்கா இருக்கிற நெய்ம் என்ன, நமக்கா இருக்கிற பேர் என்ன, நான்கிற அந்த உணர்வு தான். அந்த உணர்வும் சதா எல்லாருக்கும் சித்தமா இருக்கு. இப்ப கேள்வி என்ன, அந்த உணர்வுக்கு தேக சம்பந்தம் இருக்கா, சரீரத்துக்கிட்ட பாடி கிட்ட கனெக்ஷன் எவ்வளவு இருக்கு? இந்த பாடல் பாருங்கோ, நான் என்று இத்தேகம் நவிலாது, உறக்கத்து நான் இன்று என்று ஆறும் நவில்வது இல்லை. நான் ஒன்று எழுந்த பின் எல்லாம் எழும், இந்த நான் எங்கு எழும் என்று நுண்மதியால் எண். இத்தேகம் நான் என்று நவிலாது. பகவானுடைய வேதாந்த சித்தாந்தத்தை அப்படி புட்டு 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 சிம்பிளிஃபை பண்ணி அப்படியே எடுத்து வச்சிருக்கிறது பகவான். அனுபவஸ்வரூபமா சரீரம் வந்து நான் அப்படின்னு சொல்லவே இல்லை. பாடி நெவர் அட்டர்ஸ் ஐ. ஐங்கிறது சரீரத்தில் எங்கேயுமே வரல. கை எடுத்தாலும் காலை எடுத்தாலும் சரீரத்தில் எந்த பார்ட்டை எடுத்தாலும் நான்கிறது நான்கிற அந்த உணர்வு பாதிக்கப்படாமல் இருக்கு இல்லையா. எத்தனை எக்ஸ்பிளிசிட்டாக நம்ம லோகத்தில் பார்க்குறோம், கை இல்லாதவாளை பார்க்குறோம், கால் இல்லாதவாளை பார்க்குறோம். இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் உள்ளே வைக்கிறா, ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன், கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன், என்ன பண்ணாலும் அந்த நான்கிற அந்த அனுபவம், த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஐ, த கான்ஷியஸ்னஸ் ஆஃப் ஐ, அது வந்து தொடவே இல்லையே. நமக்கு இருக்கிற ஒரே அனுபவம் நான் இல்லையா. உடம்பு கூட நம்ம அனுபவத்தில் இல்லை. ஒரு இருட்டு ரூமில், ஒரு டார்க் ரூமில் இருந்தோம் ஆனால் வித்தவுட் எனி டவுட் யூ ஹாவ் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் யுவர் செல்ஃப் அண்ட் ஓன்லி யுவர் செல்ஃப் ஆஸ் ஐ. சந்தேகமே இல்லாமல் தெரியறது நான் இருக்கேன், அகம் அகம் அகம். உடம்பு தெரியல. நம்ம தேகாத்ம பாவத்தை எடுத்து களைய வேண்டாம். என்ன, தேகாத்ம பாவம் இல்லை. தேகம் இருக்கு, ஆத்மா இருக்கு, ஸ்வரூபம் பிரகாசிக்கிறது. தேகம் பிரகிருதியில் இருக்கு. இட் ஈஸ் அன் எக்ஸ்பிரஷன் ஆர் மேனிஃபெஸ்டேஷன் தட் யூ சீ இன் வேக்கிங் ஸ்டேட், தட் இஸ் ஆல். வித்தவுட் எனி எஃபர்ட் யூ லூஸ் யுவர் பாடி இன் ட்ரீம். And without any effort, you lose your mind in deep sleep. But you never lose the existence, the experience of yourself, either in deep sleep or in dream or in waking state. நான் என்று இத்தேகம் நவிலாது. பகவானுடைய டெத் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கு காத்தால தான் கேவிஎஸ் மாமா சொல்லின் இருந்தா, கொஞ்சம் ரிசர்ச் எல்லாம் பண்ணினவா, பகவானுக்கு அந்த சாட்சா்காரம் ஏற்பட்ட நாள் இன்னைக்கு அப்படின்னு சில பேர் சொல்றாளாம். அப்படின்னா அந்த டெத் எக்ஸ்பீரியன்ஸ், மரண அனுபவம் அப்படின்னா அதில் யாருக்கும் ஷுவராக சொல்ல முடியாது. பகவான் வந்து நான் திருவண்ணாமலைக்கு வரத்துக்கு 6 வாரம் முன்னாடி அப்படின்னு சொல்லியிருக்கு, 6 weeks பிஃபோர். ஸோ அது 6 வாரம் அப்படி ஏதோ கணக்கு பண்ணி, அஸ்ட்ராலஜிக்கலாம் கணக்கு பண்ணி பார்த்து இன்னைக்கு அப்படின்னு ஒரு ஊகம், ஊகந்தான். ஆனால் பகவான்கிட்டே நிறைய பேர் கேட்டிருக்கா, பகவானே பகவானுக்கு எப்போ சாட்சா்காரம் உண்டாச்சு அப்படின்னு கேட்டால், எப்போ சாட்சா்காரம் இருக்கலை அப்படின் தான் பகவானோட பதில். சாட்சா்காரங்கிறது ஒரு நாளில் வர்றதா, இல்லை யாருக்கு தான் சாட்சா்காரம் இல்லை, சாட்சாத்தா இருக்கிறது ஆத்மா தானே, அபரோக்ஷமாக இருக்கிறது ஆத்மா தானே. அப்படி இருந்தாலும் அந்த மரணானுபவத்தில், அந்த டெத் எக்ஸ்பீரியன்ஸில் பகவானுக்கு என்ன நடந்தது, உடம்பு இறந்து போயிடுத்து அப்படின்னு ஒரு விஷன், உடம்பை எடுத்துட்டு போய் ஸ்மசானத்தில் போய் எரிச்சுட போகிறான். பகவான் பல முறை இந்த டெத் எக்ஸ்பீரியன்ஸை ரிப்பீட் பண்ணியிருக்கு நிறைய பேர்கிட்ட, கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசத்தோட. நம்ம ஒரு ஒரு ஃபார்ம் தான் அங்கே எழுதி போட்டிருக்கோம், மாதிரபூதேஸ்வரர் கோயிலில் ரொம்ப பிவி நரசிம்மசுவாமி கிட்ட சொன்னது, ஆஸ்பான் எடுத்து எழுதினது, அதை தான் நாம் மாதிரபூதேஸ்வர சந்நிதியில போட்டிருக்கு. பல முறை பகவான் இதை சொல்லியிருக்கு. ஒரு டைம் பகவானோட பால்ய கால சகா ரங்கன் கிட்ட பகவான் சொல்லிட்டு, வாஸ்தவமாவே மரணத்தை நான் பார்த்தேன் ரங்கா அப்படின்னு. மரணம் எப்படி சரீரத்தை எரிக்குமோ அந்த மாதிரி அந்த மரணானுபவத்தில் இந்த உடம்பு ஞானமாகிற நெருப்பில் பொசுங்கிறத நான் பார்த்தேன் அப்படின்னு. அக்ஷரமண மாலையில் நின்னெறி எரித்து என்னை நீராக்கிடும் முன் நின் அருள் மழை பொழி அருணாச்சலா அப்படின்னு பாட்டு. நின் எரி, எரினா நெருப்பு, அருணாச்சலேஸ்வரரோட அக்னி. அந்த மரணானுபவத்துக்கு பிறகு பகவான் சரீரத்தில் பூரா ஒரு நெருப்பு இருந்திருக்கு. இட் வாஸ் லைக் எ பேர்ன்ட் பாடி, ஆர் பர்ஹாப்ஸ் இட் வாஸ் த பேர்னிங் வாஸ் கண்டினியூயிங். நமக்கே பாருங்கோ, கோபம் வந்தால் உடம்பு எரியும், ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்தால் உடம்பு எரியும் இல்லையா. நர்வ்ஸ்லேயே ஒரு எரிச்சல் ஏற்படும். அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸும், சமாதி அனுபவம் வருது, சாட்சாத்காரத்தில் இல்லை யோகா அனுபவங்கள் எல்லாம் கூட அந்த எரிச்சல் வரும். பகவானுக்கு அந்த சரீரம் பூரா அந்த எரிச்சல் வந்து, அது ஆறு வாரம் அதை தூக்கிட்டு தான் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுங்கிறது பகவானுக்கே தெரியாது. ரங்கன் வந்து பகவானை ஸ்கந்தாசிரமத்தில் வந்து பார்க்கிறார். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஸ்கந்தாசிரமத்தில் ரங்கன் வரபோது, முதல் வாட்டி வரபோது பகவான் அப்படியே சில மாதிரி அப்படியே இருக்கு. தத் விஷ்ணோஹ பரமம் பதம் சதா பஷ்யந்தி சூரயா அப்படின்னு ஞானியோட நிலைய வேதம் சொல்றது. கண்ணு திறந்திருக்கு, ஆகாசத்தை பார்க்குற மாதிரி, as if gazing in vacant space, அப்படி ஒரு இருப்பு. அன்னைக்கு பேசலை. செகண்ட் டைம் ரங்கன் வரபோது பகவான் அழகுமாளை கூப்பிட்டு, அம்மா யாரு வரா பாரு அப்படின்னு. அழகுமா பார்த்து, அவன் வரட்டுமே அப்படிங்கிறா உள்ளேந்து. அந்த டைம் ரொம்ப சுலபமாக பேசின்னு இருந்திருக்கு ரங்கன் கிட்ட. அப்பதான் ரங்கன் பகவான் கிட்ட, பகவானே மதுரையிலேருந்து அந்த அனுபவம் ஏற்பட்டது என்கிட்டயாவது சொல்லியிருக்க கூடாதா அப்படின்னு கேட்க. அதுக்கு பகவான் சொல்லித்தான், எனக்கே தெரியாதுப்பா, நானே வந்து ஏதோ ஒரு வியாதி வந்திருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏதோ ஒரு ஒரு சிக்னஸ் தான் வந்திருக்கு நினச்சிட்டு இருந்தேன். சௌக்கியமாக இருக்குது, யார்கிட்டையும் கோபம் வரதில்லை, துவேஷம் வரதில்லை, பொறாமை வரதில்லை, நிம்மதியாக இருக்குது, அது ஒரு அப்படி ஒரு வியாதி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாராம் பகவான். அந்த டைம் ரங்கன் ஒரு நாளைக்கு பகவான் வந்து முலப்பால் தீர்த்தத்துக்கு குளிக்க போகலாமான்னு கேட்டிருக்கு ரங்கன் கிட்ட. முதல்ல பகவான் கூட விளையாடின் இருந்தவர், இங்கே வந்து பகவானை பார்த்தவருக்கு தன்னோட ஃப்ரெண்டை பார்க்குறாருங்கிற பாவமே இல்லை. ஈ ஃபெல்ட் ஈ சீங் காட். அந்த ஈஸ்வரத்துவம் தான் தெரியறது. ஒரு ஒரு மனுஷ பாவமே தெரியலை. ஆனால் பகவானும் ரொம்ப சுலபமாக சகஜமாக முலப்பால் தீர்த்தத்துக்கு ஸ்நானம் பண்ண குளிக்கிறதுக்கு போகலாமான்னு கேட்டு மேலையெல்லாம் எண்ணெய் தேய்ச்சிண்டு குளிக்கிறதுக்கு போயிருக்கான். போன இடத்துல ரங்கன் கிட்ட, மதுரையில் அந்த மாரியம்மன் குளத்தில் நாம் குளிப்போமே, அந்த மாதிரி நீச்சல் அடிக்கிறோமான்னு கேட்டு ரங்கனுக்கு ஒரே கூச்சம் பகவான் கேட்கறதுக்கு பதில் சொல்றதுக்கு. அவரோட பேத்தி அம்மா அங்கே உட்காந்துட்டு இருக்கா, ரங்கனோட பேத்தி அம்மா குளத்தில் போய் ஸ்நானம் பண்ணலாமான்னு கேட்டு குளிக்க போன இடத்துல பகவான் மதுரையில் இருக்கிற போது, சின்ன பையனாக இருக்கிற போது என்ன பண்ணுமா, குளத்தில் அப்படியே உள்ளே போய் ரங்கனுக்கு பேக் போர்ஷனில் காலை எடுத்து நல்லா ஒரு மெதி மதிச்சு, ரெண்டு நாளைக்கு இடுப்பு வலிக்குமா, இப்படியெல்லாம் குறும்பு பண்ணியிருக்கு. அதனாலதான் பகவான் திருவண்ணாமலையில வந்து இங்க இந்த பசங்கள்லாம் கல்ல விட்டு எறிகிற போது பகவான் சொல்றது, அண்ணாமலையார் வந்து நான் பண்ணின குறும்புகள்லாம் எங்கிட்ட வாங்கிட்டார்னு. இதே மாதிரி அந்த குளத்துக்குள்ள தான் கீழே போய் மதுரையில பண்ற மாதிரியே திருவண்ணாமலையில இந்த ரங்கனுக்கு பிருஷ்ட பாகத்துல கால் எடுத்து நல்ல ஒரு மெதி குளிச்சு வந்தப்புறம் பகவான் கேட்டிருக்க ரங்கன் கிட்ட எப்படி இருந்ததுன்னு. ரங்கன் சொல்றார், மதுரையில இருந்தப்போ இரும்பு மாதிரி இருக்கும் உங்க கால், இப்ப அப்படியே புஷ்பம் மாதிரி இருக்கு, ஒன்னும் பட்ட மாதிரியே தெரியலையே பகவானே அப்படின்னு. அப்ப பகவான் சொல்லித்தான், என்ன பண்றது, அந்த மரண அனுபவம் வாஸ்தவமாவே சரீரத்தை எரிச்சுடுது, அந்த ஞானமாகற நெருப்பு வாஸ்தவமாவே சரீரத்தை எரிச்சுடுத்து. இப்ப இருக்கிறது சரீரம் மாதிரி தோன்றதே தவிர சரீரமே இல்லை அப்படின்னு. குழந்தைகளோட உடம்பே பாருங்க, புஷ்பம் மாதிரி இருக்க காரணம் என்னன்னா அபிமானம் இல்லை, அங்க வந்து அபிமானம் மர்ஜடா இருக்கு, ஸ்லோலி இட் கம்ஸ் அவுட் சிஸ்டத்துக்குள்ள, இட் என்டர்ஸ் இல்லையா, அபிமானம் வந்து ஈகோ வந்து மெதுவா சிஸ்டத்துக்குள்ள என்டர் பண்ணி நர்வஸ் சென்டர்ல நர்வ்ஸ்க்குள்ள சென்சஸ்க்குள்ள மைண்ட்ல பிரெயின்ல அந்த அபிமானம் போய் அப்படி பூந்துண்டு ஆனதுக்கு அப்புறம் பார்த்தா உடம்பெல்லாம் கல்லு மாதிரி ஆயிடுறது. ஞானத்துல அதே மாதிரி அந்த ஈகோ விட்ரா பண்ணி ஸ்வரூபத்துக்கு போக நேச்சுரலி த பாடி ரிட்டர்ன்ஸ் பேக் டு சைல்ட்ஹுட், குழந்தை மாதிரி ஆயிடும். தேகத்தில் இல்லை நான், அபிமானம் தானே இது, மானம் கொண்டு உருபவர் மானத்தை அழித்து அபிமானம் இல்லாத ஒளிர் அருணாச்சல. அந்த மரணானுபவத்தில் சரீரம் எரிஞ்சு போயிடுத்து, சரீரத்திலேருந்து அந்நியமா நான் 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 நான்கிற ஒரு ஸ்பூர்த்தி, ஒரு ஸ்பந்தனம் ஹிருதயத்தில் தெரியறது. அந்த நான்ங்கிறது தேகமா, தேகம் இல்லை, உடம்பு நான் என்று தேகம் நவிலாது ஸ்டேட்மெண்ட் பகவானோட. நான் அப்படின்னு இந்த தேகம் சொல்லல, ஆனா தேகத்துக்குள்ளங்கிற மாதிரி எங்கேயோ அந்த ஸ்பூர்த்தி வருது இல்லையா, நான் அப்படின்னு சொல்றோம், அது என்னது தெரியல நமக்கு இல்லையா. நம்ம இப்படி உட்கார்ந்து இருக்கோம் வச்சுங்களேன், இப்படி பிரவச்சனம் கேட்க உட்கார்ந்துட்டு இருக்கேன், பக்கத்தில் யாரோ ஏதோ பேசுகிறா, உங்கள் காதில் விழுறது உங்களை இன்ஃப்ளூயன்ஸே பண்ணலை, சடனாக அந்த பேசிக்கிறதுக்கு நடுப்பில் உங்கள் பேர் விழருது, உங்களை பற்றி ஏதோ சொல்கிறா, அது கொஞ்சோண்டு காதில் விழுந்த உடனே பாடி அப்படி நேச்சுரலாக அப்படி போகும். இல்லையா, அது பார்க்கணும், இட்ஸ் த கிரேட்டஸ்ட் வண்டர். இதுக்கு தான் ஹிருதய கிரந்தின்னு பேர், த சென்டர் which controls the entire system. நம்ம பேர் வர வர நம்ம பாட்டுக்கு மெடிடேஷன் பண்ணுவோம், நம்ம பேர் மாத்திரம் வந்துடுத்தா மெடிடேஷன்லாம் போச்சு, கண்ணெல்லாம் திறந்து அப்படி பார்ப்போம், இன்னமும் ரெண்டு வார்த்தை கூட கேட்டுதானே அப்படி அப்படி போயிடும். ஏன், அதுக்கு தான் ஹிருதய கிரந்தின்னு பேர். அந்த நான்ங்கிறது அதுதான் நம்ம உண்மையான பேர், அதுதான் நான், அதுதான் நம்ம சென்டர். விஸ்வநாத சுவாமி சொல்லுவார், பகவான் கிட்ட ஒரு வாட்டி ஒருத்தர் கேட்டாராம், பகவானே வாட் இஸ் யுவர் சென்ட்ரல் டீச்சிங் அப்படின்னு கேட்டான். அதுக்கு பகவான் பதில் என்னன்னா, சென்டர் இஸ் மை சென்ட்ரல் டீச்சிங் அப்படி. உன்னோட சென்டர் இருக்கோ இல்லையோ அதுதான் சென்ட்ரல் டீச்சிங், வேற ஒன்றும் டீச்சிங்கே இல்லை. உன்னோட சென்டர் எது, நான், சந்தேகமே இல்லாத ஒரு சென்டர் எது, நான். உன்னோட அனுபவம் எங்க இருக்கு, நான், நீ எங்க இருக்க, நான், மீதி எல்லாமோ, மீதி எல்லாம் அரவுண்ட் மீ, சென்சஸ் ஆர் அரவுண்ட் மீ, மைண்ட் இஸ் அரவுண்ட் மீ, ஹார்ட் இஸ் அரவுண்ட் மீ, லிவர் இஸ் அரவுண்ட் மீ, கிட்னி இஸ் அரவுண்ட் மீ, கை காலு தலை எல்லாம் பர்ஹாப்ஸ் இட் இஸ் அரவுண்ட் மீ, தட்ஸ் ஆல். அது எதுவும் என்ன தொடல, அதோட ஏதோடும் டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இல்லை, டைரக்டா இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஐ ஐ ஐ ஐ அகம் 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 அகம். சந்தேகமே இல்லாத அனுபவம், சந்தேகமே இல்லாம நம்ம ஜபம் பண்ணாம நமக்குள்ள அனுசூதம் அன்இன்டரப்டட் ஜப அன்இன்டரப்டட் ரெபிட்டிஷன் கான்ஸ்டன்ட் ரெபிட்டிஷன். பிரீத் கூட உள்ள போய் வெளியில வருது, ஆனா இந்த ரெபிட்டிஷன் வந்து தெர் இஸ் நோ இன்டரப்ஷன் அட் ஆல், கான்ஸ்டன்ட் ரெபிட்டிஷன். அது அந்த ரெபிட்டிஷனை நாம கவனிச்சோமானா இந்த நான்ங்கிறது என்ன, இந்த ஸ்பந்தனம் என்ன, அதோட ஸ்வரூபம் என்ன, அது உடம்பு இல்லை, அப்புறம் அது என்ன, அந்த நான் யாரு அப்படின்னு பார்த்தா அடுத்த ஸ்டேட்மெண்ட் பகவான் சொல்றது, உறக்கத்து நான் இல்லை என்று யாரும் சொல்லலை. அது ரொம்ப ஸ்டன்னிங் ஸ்டேட்மெண்ட். என்னக்கா, ஜாகிரத்துல நான் இருக்கேன், சரீரம் இருக்கு, மனசு இருக்கு, ஸ்வப்னத்துல வந்து உடம்பு இல்லை மனசு வேலை பண்றது, நான் இருக்கேன். சுஷுப்தியில உடம்பும் இல்லை மனசும் இல்லை. இது நீங்க ஒரு கால் ஒரு 1000 வாட்டி கேட்டிருந்தா கூட இப்ப சொல்றத திருப்பி புதுசா கேட்கணும், அப்பதான் அது வேதாந்த விசாரமாகும். உடம்பு இல்லை மனசும் இல்லை, சுஷுப்தியில டீப் ஸ்லீப்ல ட்ரீம்லெஸ் ஸ்லீப்ல நான் இருக்கேனா இல்லையா அப்படின்னு கேட்டா ஆர்டினரி லெவல்ல இருந்து யூ வில் சே ஐ எம் நாட் இல்லையா, நான் இல்லையே அங்க என்ன இருக்குன்னே தெரியல அப்படின்னா நான் இல்லை. அகங்காரமா இருக்கிற இந்த நான், பர்சனாலிட்டியா இருக்கிற இந்த நான் அங்க தெரியல. ஆணு பொண்ணு அங்க தெரியல, ஆனா அங்க நான் இல்லையா, நீ இறந்து போயிட்டியா, ஹாவ் யூ டிசப்பியர்ட் அப்படின்னு கேட்டா இல்ல இல்ல நான் இருக்கேன். அப்ப அகங்காரமா இருக்கிற நான் இல்ல, ஆனா இருக்கேன். எப்படி இருக்கேன், சுகமா இருக்கேன். உறக்கத்து நான் இன்று என்று யாரும் நவில்வது இல்லை, உறக்கத்துல வந்து நான் இல்லை அப்படின்னு யாரும் சொல்லல. ஆனா உறக்கத்திலிருந்து எழுந்திருக்கிற போது நான் ஒன்று எழுந்த பின் எல்லாம் எழும். இந்த இண்டிவிஜுவல் ஐ, த ஐ தாட், அகம் ஸ்பூர்த்தி, அகம் விருத்தி, த லிமிட்டெட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டி, தட் அரைசஸ் த மொமெண்ட் யூ வேக் அப், ஆர் த வெரி இமர்ஜென்ஸ் ஆஃப் இட் இஸ் வேக்கிங் அப் இல்லையா. அது எழுந்திருக்கிறதுனால என்ன, ஒன்றும் தெரியல சுகமாக தூங்குறேன், நான் அப்படின்னு உதிக்கிறது தானே எழுந்திருக்கிறது. நான் ஒன்று எழுந்த பின், ஸோ அந்த நான் அப்படின்னு உதிச்சப்புறம் இதெல்லாமே நம்ம புஸ்தகத்தில் டாக்ஸில் படிக்கிறோம், லெட்டர்ஸில் படிக்கிறோம், பகவானோட புஸ்தகத்தில் படிக்கிறோம். படித்தது ஒரு 1000 வாட்டி மனனம் பண்ணணும். விவேக சூடாமணியில பகவத் பாதால் சொல்றாம், ஒரு வாட்டி கேட்டா 1000 வாட்டி மனனம், 1000 வாட்டி மனனம் பண்ணினா 1,00,000 வாட்டி நிதித்தியாசனம் பண்ண, அப்ப அனந்தமான நிர்விகல்பானம் உனக்கு உண்டாகும் அப்படின்னா அதெல்லாம் நான் கேட்டிருக்கேனே அப்படின்னு தோணினா போயிடுது. இட் சுட் பி எவர் ஃப்ரெஷ், எவர் நியூ. சுஷுப்தியில நான் இல்லை, சுஷுப்தியில அந்த பூர்ணத்துவம் இருக்கு இல்லையா. உடம்பு இல்லாம, மைண்ட் மனசு இல்லாம, அகங்காரம் இல்லாம, துக்கத்தோட ஸ்பர்ஷமே இல்லாம இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு அனுபவம் வந்து தினமும் எல்லாருக்கும் சமமா இருக்கிற ஒரே ஒரு ஸ்டேட்டு இந்த சுஷுப்தி மட்டும்தான், டீப் ஸ்லீப் மட்டும்தான். அதனால பகவான் அதை எப்பவும் எடுத்துக்கிறது. பகவான் எடுத்துக்கிறதுன்னா சுத்த வேதாந்த சம்பிரதாயம். பகவானை வேதாந்தத்திலேருந்து பிரிச்சுடவே முடியாது. பகவான் எங்கேயாவது நம்ம புத்திசம் சூன்யவாதம்னு எடுத்துட்டு போகாம இருக்கிறதுக்காகவே பகவான் வந்து விவேக சூடாமணி, தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம், ஆத்மபோதத்தை எல்லாம் மொழிபெயர்த்து வச்சுடுத்து. அதர்வைஸ் புத்தர் நமக்கு எப்படி வேற மதமா போயிடுதோ அந்த மாதிரி போகாம இருக்கிறது பகவான். அந்த சம்பிரதாயத்தை விட்டு நிறைய பேர் பகவான் வாயில் அப்படியெல்லாம் போட பார்த்துருக்கா. ஒரு பக்தர் பகவான் கிட்ட கேட்டார், பகவான் சொன்னதெல்லாம் புதுசா இருக்கே, இதுவரையா சாஸ்திரத்தில் இல்லாததா இருக்கே அப்படின்னு கேட்டார். அதுக்கு பகவான் சொன்னார், ரிஷிகள்லாம் சொல்லாததானா இந்த வாயால வராது ஓய் அப்படின்னு. ஆதிசங்கர்லேருந்து பகவான் ஒரு புதிய டீச்சிங் கொண்டு வந்தார் அப்படின்னு கொண்டு வரதுக்கு நிறைய பேர் பார்க்கறா. அப்படி பண்ணாம இருக்கிறதுக்காகவே ஆன்மாவின் போதமருள் ஆசானாம் சங்கரன் அவ் ஆத்மாவுக்கு அந்நியனாவனோ என்னகத்தே இருந்து இன்று தமிழ் சொல்லுவானும் அன்னவனன்றி மற்ற யார் உளன் அப்படிங்க. எந்த ஆதிசங்கரன் வந்து ஆத்மபோதத்தை சம்ஸ்கிருதத்துல சொன்னானோ அந்த ஆதிசங்கரனே தான் இன்னைக்கு எனக்குள்ள இருந்துட்டு தமிழ சொல்றான் அப்படின்னு பகவான் எழுதி வச்சிருக்க. இந்த சம்பிரதாயத்தை விட்டு விளக்கினாக்க ரொம்ப டேஞ்சரஸ். இந்த ஸ்ரௌதமான வைதிகமான ஆர்ஷமான ரிஷிகள் போட்டு தந்திருக்கிற ஒரு ராஜபாதை இருக்கு, அதுலேருந்து புது சம்பிரதாயத்தை நுழைக்கவே படாது, நுழைச்சா போச்சு. அதுவும் இந்த சனாதன தர்ம, இந்த பாரத பூமியில் ஒரு ஃபோர்ஸ் இருக்கு, அதை என்ன பண்ணும்னா புதுசாக எதையாவது நினைச்சா தூக்கி வெளியில் போட்டுவிடும். அப்படிதான் புத்திசத்தை தூக்கி வெளியில் போட்டுடு. அது இருக்கட்டும். அந்த சுஷுப்தி, அந்த டீப் ஸ்லீப், பேசிக்கா வேதாந்தத்துக்கும் வேதாந்தத்தோட பியூட்டி என்னன்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒரு ஒரு ப்ரோசஸையோ ஒரு மெத்தடையோ நமக்கு சொல்லலை. வேதாந்தம் என்ன சொல்றதுன்னா, நீ ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லைப்பா, ஈஸ்வர சிருஷ்டியில் நீ ஏதாவது பண்ணி ஒரு பர்ஃபெக்ஷனை அடையணும்னு நினைக்கிறதே மடையத்தரம். ஏன்னா ஈஸ்வரன் பூர்ணன், அவன் சிருஷ்டி பண்ணுறதெல்லாம் பூர்ண வஸ்து, அவங்ககிட்டேருந்து எது எது வெளியில் வருதோ அதெல்லாம் பூர்ணந்தான். பூர்ணமதா பூர்ணமிதம் பூர்ணாது பூர்ணமுதச்சியதே பூர்ணசிய பூர்ணமாதாய பூர்ணமேவ அவசிஷ்யதே. பூர்ணத்துவம் தான் இருக்கு. நீ அபூர்ணமா இருந்து பூர்ணமாக வேண்டாம். ஆனா எனக்கு நான் அபூர்ணம் தோன்றதே, நான் லிமிட்டட் தோன்றதே, எனக்கு நிறைய குழப்பம் இருக்கிற மாதிரி தெரியும். அது உன்னோட அஜ்ஞானம், அதை நீ விளக்கிக்கோ அவ்வளவுதான். உனக்கு தோன்றதா, அந்த தோன்றல அந்த எண்ணத்தை விளக்குறதுக்கு தான் நீ சிரவணம் பண்ண வேண்டியிருக்கே தவிர அஜ்ஞானத்தை தான் நீக்கிக்க வேண்டியிருக்கே தவிர, யூ நீட் நாட் பிகம் எனி திங். தெர் இஸ் நோ ஹெவி லோட் ஆன் யுவர் ஹெட், தெர் இஸ் நோ ஹோம் ஒர்க் ஃபார் யூ டு டூ. Freedom is your real nature. Liberation is your real nature. முடிஞ்சு போச்சு, நீ ஃப்ரீ தான். உன யாருமே பந்தப்படுத்திட்டல, உனக்கு பந்தமும் கிடையாது. நீ பந்தம் இருக்கு நீ ஒப்புத்துண்டாயினாக்க கரையறவே முடியாது. என்னக்கா உன்னோட ஸ்வரூபமே சத்தியம். நீ பந்தம் இருக்குனாக்க பந்தம் வந்துடும். பேய் இருக்கு பேய் இருக்கு கொஞ்ச நாள் சொன்னா பேய் வந்துடும், அவ கண்ணுக்கு மாத்திரம் தெரியும். அந்த மாதிரி அஜ்ஞானம் இருக்கு, பந்தம் இருக்கு, சம்சாரம் இருக்கு. நீ பலப்படுத்த பலப்படுத்த பந்தம் இருக்கு, சம்சாரம் இருக்கு, அஜ்ஞானம் இருக்கு. நீ எப்ப வந்து அது இருக்குன்னு சொல்றதுக்கு சத்சங்கமோ குருவோ தேவையில்லை, அது இல்லைன்னு காட்டுறதுக்கு தான் சத்சங்கமோ குருவோ. அதனால பகவான் இங்க சுஷுப்தியை எடுத்து காட்டுறது. அந்த சுஷுப்தியில வித்தவுட் ஈகோ யூ ஆர் தேர். And the moment you wake up from deep sleep, the very first manifestation is ego. I, ahankaram. And the ahankaram kalambaradodaye, மீதி எல்லாம் விரியறது, அப்படியே அப்படியே விரிஞ்சு வருது. எழுந்த பின் எல்லாம் எழும், இந்த நான் எங்கு எழும் என்று. இங்கதான் நம்ம பகவானோட பாத். பகவான் நமக்கு காட்டக்கூடின மகாயோகத்துக்கு ஒரு ஒரு இப்பதான் ஆரம்பிக்கிறோம் நம்ம மெதுவா உள்ளது நாற்பதுல, அதுக்கு என்டர் பண்றோம். இங்க கொஞ்சம் கிளாரிபிகேஷன் நிறைய தேவை. நான் எங்க எழும் அப்படின்னு எதுக்கு கேட்கணும்? நான் தான் நித்திய சித்தமா இருக்கேன். நித்திய சித்தமா இருக்கிறத போதனம் பண்ணினா போருமே, அதுதானே வேதாந்தம். அந்த நான் எங்க எழும் அப்படிங்கிறது பார்க்கறது வேதாந்தம் இல்லையே அப்படின்னு எல்லாம் கொஞ்சம் இன்டலெக்சுவலா இருக்கிற வாதம் இருக்கு. அது பகவானோட உபதேசத்தை சரியா கவனிக்காததுனால வரக்கூடிய வாதம். ஒரு பக்கம் வந்து பகவான் வந்து உனக்கு ஒன்றும் அடையறதுக்கு இல்லையப்பா, நீ சித்தமான வஸ்து, பூர்ண வஸ்து, நீ ஆத்மா, நீ பிரம்மம் அப்படின்னு போதனம் பண்றதே பகவானோட வழி. அவ்வஸ்து அன்றே நீதான், அவ்வஸ்து அன்றோ நீதான், அது முடிஞ்சு போச்சு கதை. தத்துவமசி. யாருக்கு அது புரிஞ்சுக்கிறதுக்கு தகுதி இருக்கோ அவளுக்கு நான் யார் விசாரம் கூட தேவையில்லை. யாருக்கு பகவான் சந்நிதியிலேயே சில பேர் அடைஞ்சுட்டான், சில பேருக்கு ஒரு வார்த்தை போறும், சில பேருக்கு சும்மா இரு அப்படின்னு சொன்னா போறும், ஒன்னும் அடையறதுக்கு இல்ல சும்மா இரு. இங்க திண்ணை சுவாமின்னு ஒருத்தர் ஒரு மகாத்மா இருந்தார். அவருக்கு பகவான் கொடுத்த உபதேசம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், சுவாமி நான் பார்த்திருக்கேன். ஆனா அவருக்கு உபதேசம் கொடுத்தது அவர் வீட்டுக்காரெல்லாம் வந்து கூப்பிட்ட போது பகவானை பார்த்தாராம். என்ன பண்ணணும் பகவானேன்னா, பகவான் வந்து இது அப்படின்னு தான், அவ்வளவுதான். சும்மா கூட கிடையாது, இங்க இருன்னு கூட கிடையாது, இரு அப்படின்னு முடிஞ்சு போச்சு. அதுதான் அவருக்கு உபதேசமா இருந்ததுதான். அப்படியெல்லாம் ஒரு வார்த்தையில எல்லாம் கதையை முடிச்சிருக்கு பகவான். நீ அதுதானே, அதுவா தானே இருக்க, என்ன ஆகிறதுக்கு இருக்கு, என்ன அடையறதுக்கு இருக்கு, இதெல்லாம் தான் காமனா பகவான். டாக்ஸ் வித் ரமண மகர்ஷி நீங்க பாருங்க, 99% அதுதான். நீ அதுவா தானே இருக்க, என்ன ஆகிறதுக்கு இருக்கு, யூ ஆர் ஓன்லி பிரிட்டண்டிங்கிறது பகவான். நான் அது இது, நான் ஆணு பொண்ணு, நான் அப்பா அம்மா குழந்தை, இதெல்லாம் பிரிட்டென்ஷன் தான்ப்பா. நீ யாரு பாரு, எனக்கு தெரியலையே பகவானே அப்படின்னு சொல்றது தெரியலேன்னு யாரு சொல்றான்னு பாரு, அப்பதான் ஆத்ம விசாரம். எனக்கு தெரியலையே அப்படின்னா தெரியலேன்னு யாரு சொல்றா? எனக்கு புரியலையே புரியலேன்னு யாரு சொல்றா? அப்பவும் எனக்கு புரியல தெரியல அப்படின்னு அஃபர்ம் பண்ணிட்டே இருக்கிற போது அப்பதான் பகவான் வந்து இந்த ஆத்ம விசாரம்ங்கிற அந்த ஒரு மார்க்கத்தை திறக்கிறது. உள்ளேந்து திருப்பி திருப்பி நான் நான்ங்கிற அபிமானம் கிளம்புறதோ இல்லையோ, இந்த அபிமானம் எங்க கிளம்புறதுன்னு பாரு. இந்த அபிமான ஆத்மான்னு பகவான் சொல்லல, இந்த அபிமானம் தான் உனக்கு அகண்டாகாரமா இருக்கிறதுக்கு விக்னமா இருக்கு. இந்த அபிமானம் அதுதான் அக்ஷரமண மாலையில மானம் கொண்டு உருபவர் மானத்தை அழித்து அபிமானம் இல்லாது ஒளிர் அருணாச்சல. அந்த அபிமானம் போற போதுதான் அருணாச்சல ஸ்வரூபம் ஹிருதயத்துல பிரகாசமாக போறது. அந்த அபிமானமோ எப்படி போகும், அதோட ஸ்வரூபம் என்ன அப்படின்னு ஆராய்ந்து பார்க்கறது ஞான விசாரம். நான்கிறது என்ன, நான்கிறது எங்க உதிக்கிறது, அதோட ஸ்வரூபம் என்ன அப்படின்னு ஆராய்ந்து பார்க்கறது. அது பகவான் சந்நிதியில கான்ஸ்டன்ட் ஹெல்ப் நடந்துட்டே இருக்கும். மேஜர் சாட்விக் பகவான் கிட்ட வந்த ஒரு உத்தம பக்தர். வெள்ளக்காரா நிறைய பேர் வந்தவாள், அவர் பகவான் கிட்ட ரொம்ப க்ளோஸா இருந்த ஒரு பக்தர். அவருக்கு தான் முதல் முதல்ல ஆசிரமத்துக்குள்ள ஒரு ரூம் கட்டிக்கிறதுக்கு ஒரு அனுமதி எல்லாம் கொடுத்தது. அவரோட சாத்விக தன்மையை பார்த்து பகவானே சொல்லுவாம், அவர் சாட்விக் இல்லை சாத்விக் அப்படிங்க. ஏதோ ஒரு பிராரப்தத்தினால வெளிநாட்டில் போய் பிறந்தார், அது முடிஞ்சதோட இங்கே திரும்ப வந்துவிட்டார் அப்படின்னு பகவானே சொல்லுவாங்க. அவருக்கு அங்கே ஒரு ரூம் கொடுத்துருந்தா, அது பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு அவரோட சமாதி ஆசிரமத்துக்குள்ளே இருக்குது. இதெல்லாம் ஆசிரமம் தெரியாதவா பார்க்க பரிச்சயம் இல்லாத வாளுக்கு பார்க்கலாம். அந்த பக்கமாக குஞ்சு சுவாமி தங்கின்ற இந்த ரூம், அந்த பக்கத்துக்குமா அந்த சாட்விக் சமாதி இருக்கு. சாட்விக்கோட ரூம் அது எது? அது இப்போ சாந்தான் சுவாமி தங்குறாரு அதுவா இல்லை குஞ்சு சுவாமி தங்கின்ற இருந்தது தான். சாந்தான் சுவாமி தங்குறாரு அதுதான் அப்போ சாட்விக்கோட ரூம். அதுக்கு பேக்கில் சின்ன ஒரு கோவில் மாதிரி இருக்கும், எல்லாம் நீங்கள் போய் பார்க்க வேண்டியது. சின்னதாக ஒரு மண்டபம் மாதிரி அது சாட்விக் கட்டினது. அது எது கட்டினார்னா, பகவான் சந்நிதியில் வந்தப்போ அவருக்கு ஈகோ அழிஞ்சு போயிடுத்து அப்படின்னுட்டு இது ஈகோவோட சமாதின்னு கட்டினாராம், அகங்காரத்துக்கு சமாதி. அப்போ பகவான் அப்படி நடக்க போகிறத சாட்விக் இது என்ன அப்படின்னு கேட்டிருக்கார். சாட்விக் வந்து பகவான்கிட்ட ரொம்ப சுலபமாக நடந்துப்பார், அதனால பகவானும் அவர் ரூமில் போய் பக்கத்தில் உட்காந்துட்டு அவரோட பேகை திறந்து அதுலேருந்து பேச எடுத்து அதுக்குள்ளே இருக்கிற புஸ்தகத்தையெல்லாம் திறந்து பார்த்து எல்லாம் பகவான் பண்ணுமாம். சாட்விக் சொல்லுவார், நான் அவர் வந்தால் எழுந்திருக்க கூட மாட்டேன், அதனால அவருக்கு பகவானுக்கு அது ரொம்ப பிடிக்கும். யாராவது ரொம்ப ஸ்பெஷாலிட்டி காட்டி நமஸ்காரமெல்லாம் பண்ணினா அந்த பக்கம் போகாது. சாட்விக் ரூமுக்கு அடிக்கடி போகும், பகவான் வராரேன்னு ஒரு சாட்விக் ஒரு நாள் சேர் போட்டு வச்சார், அதுக்கப்புறம் போகவே இல்லை. அப்போ இந்த சமாதி கட்டி வச்சிருக்கிறத பகவான் பார்த்து கேட்டிருக்கு, இது என்ன இது அப்படின்னு கேட்டிருக்கு. அது ஒன்றும் இல்லை பகவான், என்னோட ஈகோவோட சமாதி. அப்போ பகவானுக்கு கொஞ்சம் ஹியூமர் சென்ஸ் வந்து தானே அப்படி வரல வச்சுக்கோ, அப்படி வரல வச்சுட்டு தேவையில்லையே ஓய் இவ்வளவு ஈஸியாக புதைச்சி விடலான்னு தெரியாமல் போயிடுதே அப்படின்னு, இந்த அகங்காரத்தை இவ்வளவு ஈஸியாக புதைச்சி விடலான்னு தெரியாமல் போயிடுதே அப்படின்னு. அவர் வந்த புதுசில் எப்பவுமே ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் வந்து ஈஸ்வரனும் பிஸ்னஸில் ரொம்ப நல்லவர், கட்டிக்காரர். எப்படின்னா அந்த பிஸ்னஸில் முதல்ல புதுசாக வர கஸ்டமர்ஸை நல்லா கவனிச்சு பாடவும் இல்லையோ, அந்த மாதிரி ஈஸ்வரனும் எப்படின்னாக்கா நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் என்டர் பண்ணுறது ரொம்ப சுகமாக இருக்கும். ஈஸியாக ஒரே அடியாக மெடிடேஷன், ஒரே தியானம், ஒரே சுகம், ஒரே ஆனந்தம் கிடச்சிடுத்து அப்படின்னு தோணும். அதுக்கப்புறம் வரும் பாருங்க, ஒரு டெசர்ட் பீரியட், ஒரு ஒரு ட்ரை பீரியட், ஒரு ஒரு புகைச்சி எடுத்துடும் போட்டு. இருதலை கொள்ளி நடு எறும்பு அப்படிங்கிறார் மாணிக்க வாஜகர். ஒரு கொள் ஒரு 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 விறகு இந்த பக்கம் நெருப்பு, இந்த பக்கம் நெருப்பு வச்சு நடுவில் ஒரு எறும்பு மாட்டின்டா அது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நான் மாட்டின்னு இருக்கேன். பகவானை ஈஸ்வரனை அடைய முடியலை, லோகத்தில் கஷ்டப்படுறேன், ஞான நிலையில நிக்க முடியல, மனசு நிக்க மாட்டேங்கிறது, அந்த சாந்தி வரமாட்டேங்கிறது, அந்த பாவஸ்தியில நிக்க முடியல, அந்த ஸ்வரூபானுபவ நிலை வரல, லோகத்துக்கு திரும்பி போலனா போக முடியல, ரெண்டும் கேட்டான். எத்தனை பேரோட முகம் பிரசன்னமா இருக்கு தெரியுமா? என்ன நம்ம வியாதி டயக்னோஸ் பண்ணா ரொம்ப சந்தோஷம். சாட்விக் அந்த மாதிரி வந்த புதுசில் அவருக்கு ரொம்ப சந்தோஷம், பகவான் சந்நிதியில் அப்படியே தியானத்தில் உட்காந்துருப்பார் எப்பவும். அவர் பேரை கூட சாட்விக்ங்கிற பேரை மாற்றி சாது அருணாச்சலான்னு போட்டுன்னு விட்டார். இதெல்லாம் நமக்கு தோணும், நம்ம மாறி விட்டோம் அதனால் நமக்கு ஒரு புது பேர் போட்டுப்போம் அப்படிலாம் தோணுமோ இல்லையோ. குஞ்சு சுவாமி வந்து எது சந்நியாசமாக இருந்தாலும் எதையுமே நம்மளா வாலண்டரியாக எடுத்துக்கிட்டா பகவான் பிடிக்காது, எதிர்ச்சையாக வந்துதானே பகவான் ஒத்துக்கும். குஞ்சு சுவாமி ரிஷிகேஷில் போனப்போ எதிர்ச்சையாக அவருக்கு சன்னியாசம் எடுத்துக்கிறது நேர்ந்தது, பகவான் அதை ஒத்துண்டது. ஏன்னா எதிர்ச்சையாக நடந்தது எல்லாமே பகவானுக்கு அது நேச்சுரல். அவருக்கு குமரஹரானந்தகிரின்னு பேராம் குஞ்சு சுவாமிக்கு. அப்போ காஷாயத்தோடு வந்தப்போ பகவான் கேட்டிருக்கு என்ன பேருனா குமரஹரானந்தகிரின்னு சொன்னாராம். உன்னை நான் அப்படி தான் கூப்பிடணுமோ அப்படின்னு, உன்னைனா அப்படி தான் கூப்பிடணுமோ இல்லை பகவான் குஞ்சுன்னு கூப்பிட்டா போகிறோம் அப்படித்தான் அப்படி தான் கூப்பிட்டோம். அந்த மாதிரி சாட்விக்கு வந்து சாது அருணாச்சலான்லாம் பேர் போட்டோம். ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் உக்காந்தா தியானம் வரமாட்டேங்கிறது, ஆத்ம விசாரம் வரமாட்டேங்கிறது, மனசு அடங்க மாட்டேங்கிறது, ஒரே சஞ்சலமாக இருக்குது. மீதி இருக்கிறவாள்லாம் பார்த்து தானா இவர் பெரிய வெள்ளக்காரன், எல்லாத்தையும் விட்டு மகாத்மாவாக இருக்காருன்னு நமஸ்காரம் வர பண்ணுறாளாம். இங்க நர்த்தகி அம்மா இருந்தா அவ சொல்லுவா, வசிஷ்டரை பாக்குற மாதிரி இருக்கும் சாட்விக்கு பார்த்தா அப்படின்னு. அது வசிஷ்டரை நம்ம பார்த்தது கிடையாது, பார்த்த ஏதோ தோன்றது. அப்படி எல்லாம் கூட நடக்கிறதே ஒரே வேதனை. இது எல்லா செயின்ஸும் எல்லா மிஸ்டிக்ஸும் எல்லா மகாத்மாக்களும் இதை அழுதுருக்கான் இந்த ஸ்டேட்ல. துக்காராம் வந்து நிறைய அபங்கு, துக்காராமோட அபங்குல சொல்றார், நான் வந்து எல்லாருக்கும் நடுவில் பஜனை பண்றேன், ஹே பாண்டுரங்கா உன்னோட கீர்த்தனங்கள்லாம் பாடுறேன், ஒரு காலத்துல எனக்கு சமாதி நில இருந்தது, பாவஸ்திதியில நான் குதிச்சேன், பக்தர்கள்லாம் ஆகிருஷ்டமா என் பக்கத்துல வந்தா, இப்ப அவள்லாம் என்ன மகாத்மான்னு கொண்டாடுறா, என் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்றா, என்ன சேவை பண்றா, என்னோட உள்ளையெல்லாம் எனக்கு ஒரே ட்ரையா இருக்கு, ஒரே வறண்டு போயிருக்கு, நான் எல்லாரும் ஏமாத்துறேன், நான் பொய் பண்றேன், நானே பொய், என் அன்பும் பொய், என் நெஞ்சும் பொய் அப்படின்னு வாணிக்கவாதகர் பாடுறார். இதெல்லாம் இந்த ரூட்டை பார்த்தா தெரியும், எவ்ரி சீக்கர் ஹேஸ் டு கோ த்ரூ திஸ் ரூட். துக்காராம் பாடுறார், நான் ஏமாந்து போயிட்டேன், நீ என்னை ஏமாத்தி விட்டேன், நான் எல்லாருக்கும் முன்னால மகாத்மா மாதிரி நடிக்கிறேன், எனக்குள்ள யோக்கியதை கிடையாது, நீ என்னை விட்டு விலகி விட்டேன், இப்ப நீ என்னை எல்லாருக்கிட்டேருந்து என்னை விலக்கு, நான் எங்கேயாவது ஏகாந்தத்துல போய் உட்காந்துக்கிறேன்னு கதர்ற. அந்த மாதிரி சாட்விக்கு ஒரு நிலை, ஒரே தாபமா இருக்கு. அவர் ஒரு ஸ்டேட்ல என்னெல்லாமோ பண்ணி பார்க்கிறார், தியானம் பண்ணி பார்க்கிறார், வரமாட்டேங்கிறது, விசாரம் பண்ணி பார்க்கறார், நடக்க மாட்டேங்கிறது, ஒரே சூன்யமா இருக்கு உள்ள. அப்ப பகவான் கிட்ட போய், பகவானே நான் வந்து இப்படி சன்னியாசி மாதிரி வேஷம் போட்டுன்னு இருக்க விரும்பலை, நான் திருப்பி எங்க ஊருக்கே போறேன். ரொம்ப நாள் யோசிச்சப்புறம் பகவான் கிட்ட போய் ஒரு நாளைக்கு மத்தியானம், அநேகமா இந்த கதைகள்லாம் எங்க நடந்திருக்குனாக்கா, இப்ப இந்த மெடிடேஷன் ரூம் சொல்றோமே, இந்த ஓல்டு ஹால், இப்போ ஆசிரமத்துக்குள்ள இருக்கிறத, விருந்தாவனத்தில் இருக்கிறத, விருந்தாவனத்தில் ஓரோ இடமும் மகிமை தெரிஞ்சுக்கிற மாதிரி ஆசிரமத்தில் இருக்கிறத ஓரோ ஸ்பாட்டும் மகிமை தெரிஞ்சுக்கணும். நான் ஃபஸ்ட் இங்கே பாகவதம் சொல்கிற போது உள்ளது நாற்பது சொல்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம், முதல்ல பாகவதம் சொன்னேன், அதுவும் ஆசிரமத்தில் பிரசங்கம் பண்ணுறதெல்லாம் சுபாவமே கிடையாது, இங்கே எல்லாருக்கும் தெரியும், இங்கே பிரவச்சனமோ ஒன்றும் வச்சுக்கிறது கிடையாது. நானும் 25 வருஷத்தில் இந்த ஒரு 4 வருஷமாகவோ என்னவோ தான் இங்கே ஒரு டாக்கு நடக்கிறது. அது முதல்ல வந்து 96ல பகவான் சென்டினரி, அட்வென்ட் சென்டினரி போது சுந்தரனா வந்து நீ பேசணும் அப்படின்னா அப்ப பேசினது 96ல, அதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அது முன்னாடி ஒருக்கா பிரேம் சங் டேன்னு ஒரு வாட்டி பேசியிருக்கேன், 94லயோ என்னவோ. மற்றபடி இங்க பிரசங்கமோ எதுவும் கிடையாது. அப்புறம் இங்க வேற யாரோடோ சப்தாகம் நடந்து யாரோ ஒருத்தர் வந்து ஒரு பாகவதர் வந்து பாகவதம் சொன்னார். அப்போ ஆசிரமத்தில் டிவோட்டிஸ் யாரெல்லாமோ நீ பாகவதம் சொல்லணும்னு எங்கிட்ட சொல்லி மாதிருபுதேஸ்வர சந்நிதியில் வச்சுட்டது. அப்படி பாகவதம் சொல்கிற போது கனகம்மா முன்னால் இருக்கா. அப்போ அம்மா வந்து எங்கிட்ட வந்து சொன்னா, கிருஷ்ண கதையில் எப்படி கிருஷ்ண கதையை வந்து விருந்தாவனத்தில் இருக்கிற ஓரோ மரமும் புல்லும் மண்ணும் பேசுமோ, அந்த மாதிரி ஆசிரமத்தில் இருக்கிற ஓரோ மரமும் கொடியும் கல்லும் மண்ணும் அதுக்கு பேச தெரியுமானா, அதோட பாஷை நமக்கு புரியுமானா, அதுக்கெல்லாம் கதை சொல்றதுக்கு இருக்கும் அப்படின்னு. அது ஓரோனும் பகவான் கதையை சொல்லும், நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு தெரியணும், அதோட பாஷை தெரியணும், இருக்கிற மரமும் கிளியும் மயிலும் எல்லாம் கதை சொல்லும். ஏன்னா இந்த ஓரோ மண் தரையிலையும் பகவான் நடந்திருக்கு, இந்த கோசாலை பக்கம் நடந்திருக்கு, போயிட்டு வந்திருக்கு. நீங்க வீடியோ பார்த்தா கூட தெரியும், அப்படியே அந்த கோசாலை பக்கம் அப்படியே போயிட்டு வருது, மலையிலேருந்து இறங்கி வருது. டி கே சுந்தரேஸ்வரர் பின்னால நடந்து வரார், கையில தண்டத்தோட கமண்டலத்தோட, குண்டீபிரதம் தண்டதரம் பிரபத்தியன்னு சொல்றோமே நம்ம தினமும், அந்த தண்டத்தோட கமண்டலத்தோட நடந்து வர அந்த ரூபம். அப்படி பகவான் வந்து இந்த கிணத்துக்கரையில் இருக்கிற போதுதான் சாட்விக் வந்து சொல்லியிருக்கணும், பகவான் அந்த ஈசி சேர் மாதிரி இப்படி கொஞ்சம் சரிஞ்சு இருக்கிற ஒரு கட்டில், அதுல வந்து பகவான் கிட்ட வந்து, பகவானே நான் எங்க ஊருக்கு திரும்ப போறேன், என் மனசு ஒன்றும் சொன்னா கேட்க மாட்டேங்கிறது, எனக்கு தியானம் பண்ண முடியலை, ஆத்ம விசாரம் பண்ண முடியலை, நிற்க மாட்டேங்கிறது மனசு, நான் திரும்ப போறேன், பகவான் எனக்கு அனுமதி கொடுக்கணும், இப்படி ஒன்றும் இல்லாமல் ஏதோ சாது மாதிரி நடிச்சுட்டு லௌகிகனா இருக்கிறத விட லௌகிகனாவே இருந்துட்டு என்னென்ன அடிபடணுமோ எல்லாம் பட்டுன்னு இருக்கிறது தான் பெட்டர் போல் இருக்கு அப்படின்னு சொல்லும். இவ்வளவும் சொல்லி தன்னை பூரா பகவான் முன்னால பிரசன்ட் பண்ணி பகவான் ஒரு வார்த்தை கூட பதில் சொல்லாம பேசாம இருந்தது. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் இதுக்கு ஏதாவது நீ போகணும்னா போ, இருக்கணும்னா இரு, ஏதாவது சொல்ல வேண்டாமோ, எதுவும் சொல்லாம பகவான் வந்து சாட்விக்கை பார்த்து, சாட்விக் ஹூ இஸ் ஹேவிங் தீஸ் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை. யூஸ்வல் க்வெஸ்சன் தான் பகவானோட. ஆனா நம்ம இந்த ஆத்ம விசாரம் பண்ண மறந்து போயிடுவோம். நமக்கு ப்ராப்ளம் வரபோது மறந்து போயிடுவோம், நமக்கு பிரச்சனை வரபோது மறந்து போயிடுவோம். அந்த பெரிய பிரச்சனை, நான் இருக்கேன், எனக்கு பிரச்சனைகள் இருக்கு, எனக்கு சம்சாரம் இருக்கு, எனக்கு துன்பம் இருக்கு, நான் அதுலேருந்து வெளியில வரணும், இவ்வளவும் கல்பனா பரம்பரையோடு கூட பகவான் முன்னால் அப்படியே ஒரு ரியல் மாதிரி வச்சு பகவான் அதுலேயே இந்த பிரம்மாஸ்திரத்தை விட்டுது. யாருக்கு இந்த ப்ராப்ளம் எல்லாம்? யாரு சொல்ற எனக்கு ஸ்பிரிச்சுவல் ப்ரோக்ரஸ் வரலன்னு? யாரு சொல்றா நான் சம்சாரத்தில் இருக்கேன்னு? யாரு சொல்றா எனக்கு துக்கம் இருக்கு, நான் என் ஊருக்கு திரும்ப போறேன்? இதுல எல்லாம் நான், எனக்கு கஷ்டம், எனக்கு சம்சாரம், எனக்கு துக்கம், நான் பந்தத்தில் மாட்டின்னு இருக்கேன், நான் இப்ப சம்சாரியா இருக்கேன், நான் லௌகீகனாவே இருக்கேன், இவ்வளவும் கல்பனை யாருக்கு வருது அப்படின்னு பகவான் கேட்கறது மாத்திரமில்ல, இந்த மர்ம வித்தியன்னு சொல்லுவா. இந்த மர்ம வித்தியை என்னன்னாக்கா, எங்கேயாவது ஒரு பாடியில ஒரு போர்ஷனை தொட்டு தானே உடம்பு பூரா மாட்டின்னு விடும். அப்படி நிறைய கதைகள் கேரளத்தில் உண்டு. எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஸ்பர்ஷம் பண்ணி உனக்கம். எல்லாத்தையும் விட பெரிய மர்மம் என்னதுன்னா ஈகோ தான். அதனால ஈகோவை தொட்டு தானே, அகங்காரத்தை தொட்டு தானே, நம்ம பாருங்க, நம்ம சுகமாக தியானம் பண்ணின்னு இருக்கிற சமயத்தில் உங்களை டைரக்டாக அஃபெக்ட் பண்ணுற ஏதாவது ஒரு மேட்டர் நான் சொன்னேன் வச்சுங்கோ, நெகட்டிவாக அஃபெக்ட் பண்ணுற ஒரு மேட்டர் நான் சொன்னேன்னாக்கா உங்கள் ஈகோவில் மர்மத்தில் போய் நான் குத்தியாச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் தூங்க மாட்டேன், உடம்பெல்லாம் எரியும், சாப்பிட்டது டைஜஸ்ட் ஆகாது, எல்லா ப்ராப்ளமும் வந்துடும். ஏன்னா தட் இஸ் த சென்டர் மர்மம். அதனால தான் கிருஷ்ணன் வந்து பூதனையை வதம் பண்ணுற போது நிஷ்பீட்யமானா அகில ஜீவ மர்மணி அப்படிங்கிறது பாகவதம். எப்படி பூதனைக்கு மோட்சம் கொடுக்க முடியும்னா, அவளோட ஈகோ எங்கெங்க பூந்துன்னு இருக்கோ அங்கேருந்தெல்லாம் ஹீ சக்ட் இட், அப்படியே சக் பண்ணி எடுத்துட்டாராம். பால் மாத்திரம் குடிக்கல, அந்த பால் குடிக்கிறதோட எங்கெங்க ஈகோ போய் பூந்துன்னு இருக்கோ எல்லாத்தையும் குடிச்சுட்டாராம். நிஷ்பீட்யமானா அகில ஜீவ மர்மணி. அதனால அந்த ஈகோவை வந்து நம்ம ரியல் நினைச்சுண்டு, அந்த அகங்காரம் ரியல் நினைச்சுண்டு, அதுக்கப்புறம் ஒரு சரீரம்னு ஒரு பெயரை கொடுத்து, அதுக்கப்புறம் அதுக்கு பிராமணன் ஒரு பெயரை கொடுத்து, அதுக்கப்புறம் ஆணு பொண்ணுன்னு பெயரை கொடுத்து, அதுக்கப்புறம் சாதகன் ஒரு பெயரை கொடுத்து, அப்புறம் எனக்கு ரியலைசேஷன் வேணும்னு ஒரு பர்பஸ் வச்சுட்டு, அப்புறம் செல்ஃப் என்கொயரின்னு ஒரு மெத்தடை பண்ணி, அப்புறம் அடைஞ்சது அடையலை, அடைஞ்சுட்டேன் அடைய முடியலைன்னு எல்லாம் கற்பனை பண்ணிட்டு இவ்வளவையும் ப்ரெசன்ட் பண்ண ரூட்டை பார்த்து ஷூட் பண்ணிவிட்டேன். அது என்னாச்சு, ரொம்ப சீரியஸாக ப்ராப்ளத்தை கொண்டு போக பகவானோட அந்த பார்வை இருக்கோல்லையோ, அந்த பார்வையே அந்த ஜீவ மர்மத்தில் தான், அந்த ஈகோவில் தான் அந்த பார்வையை, அபிமானத்துல தான் அந்த பார்வையை, அந்த பார்வை பட சாட்விக்கு வாஸ்தவமா யூ காட் அஃபெக்டட். ரெண்டு மூணு நாள் அவர் ரூமுக்குள்ளேருந்து வெளியிலேயே வரலையாம். இந்த கதை இட் இஸ் நாட் ரெக்கார்டட், பகவான் பக்தால் சொல்லி தெரிய வந்த கதை தான் இது. அவர் வந்து ஒரு சிமெண்ட் டப்பு பட் பண்ணி அதில் தான் குளிச்சுட்டு இருந்தாருன்னு சொல்லுவோம், இந்த பாத் டப் மாதிரி. ரெண்டு மூணு நாள் வந்து இ வாஸ் அஃபெக்டட். என்ன ரொம்ப சீரியஸ் ப்ராப்ளம்னு பகவான் முன்னால் போய் ப்ரெசன்ட் பண்ண பகவான் பிரம்மாஸ்திரத்தை யூஸ் பண்ணி கொடுத்து, யாருக்கு ப்ராப்ளம், ஹூ இஸ் ஹேவிங் திஸ் ப்ராப்ளம், ஹூ வாண்ட்ஸ் டு எஸ்கேப், ஹூ இஸ் சீக்கிங் ரெமெடி. நான் சொல்ல முடியலை, நேச்சுரலி நான் யாரு கேள்வி வந்துடும். அப்படியே ஒரு ஸ்ட்ரக் ஆனது தான். ஒரு ரெண்டு நாளுக்கு பிறகு இந்த பாத் டப்பில் அவர் தலையில் தண்ணியை விட்டுட்டு அதுக்குள்ளே உட்காந்துருக்கார், ஒரு சின்ன துண்டு கட்டிண்டு சடன்லி இந்த ஆத்ம விசாரம் உள்ள அப்படியே கரண்ட் ஆரம்பிச்சுடுது. அதுதான் கிருபை, பகவானோட கிருபையே இந்த கரண்ட் ஆஃப் என்கொயரி தான். அந்த நான் யாரு, நான்ங்கிறது என்ன, நான் என்னோட ப்ராப்ளம், என்னோட பிரச்சனை, என்னோட சம்சாரம், என்னோட துக்கம் அப்படின்னு சொன்னேனே, இந்த நான்ங்கிறதோட ஸ்வரூபம் என்ன அப்படின்னு ஆழ்ந்து உள்ள முழுக அந்த நான்ங்கிறது எங்கு எழும் என்று நுண்மதியால் எண். அது எங்கு எழும், அது எங்க உதிக்கிறது, அந்த அகங்காரத்தோட பிறப்பிடம் எது அப்படின்னு ஆராய்ந்து பார்க்க அந்த அபிமானம் இருக்கே ஹிருதயத்துல போய் பூந்துண்டு ஒரு குளிர்மை, சித்தம் குளிர, அந்த குளிர்மை அமுதவாயை திற, அந்த ஹிருதயத்துல அமிர்தத்தோட ஃபவுண்டன் ஹெட் இட் வாஸ் ஓபன்ட், உள்ள ஒரு சந்தோஷம், ஒரு சாந்தி, ஒரு நிறைவு, அது ஏற்பட்டவர் உடுத்தின்னு இருக்கிற அந்த ஈர துண்டோட பகவான் சந்நிதிக்கு ஓடின்னு வந்தாராம். பகவான் கிட்ட வந்து பகவானே ஆனந்தமா இருக்கு, இவ்வளவுதானா பகவானே அப்படின்னு பகவான் சிரிச்சுண்டு, அவ்வளவுதான் அவ்வளவுதான் அம்படதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான். இஸ் இட் சோ சிம்பிள்? எஸ் சாட்விக், இட்ஸ் தட் சிம்பிள், அவ்வளவுதான் அப்படின்னா முடிஞ்சு போச்சு கதை. அப்படி சொல்றதுக்கு தான் குரு தேவை. நமக்கு அப்பப்போ அப்பப்போ நாம தவிக்கிற போது நம்மளை திருப்பி ஸ்வரூபத்துல இருத்தணுமோ இல்லையோ, நீ அதுதான்ப்பா. ஏன்னா லோகம் பூரா நீ சரீரம் ஞாபகப்படுத்தும் இல்லையா, டைரக்டா ஞாபகப்படுத்தினா கூட பரவாயில்ல, இன்டைரக்டா ஞாபகப்படுத்தும். அந்த இன்டைரக்டா ஞாபகப்படுத்துறது இட்ஸ் வெரி பவர்ஃபுல். நாம வந்து ஒரே தியானம் பண்ணி நான் ஆத்மா பிரம்மம்னு ஒரு மணி நேரம் தியானம் பண்ணிட்டு வருவோம், ஒரு நிமிஷத்துல நம்ம எல்லாம் கலைஞ்சு போயிடுவோம். எப்படின்னாக்க அந்த தியானம் கலைஞ்சு வந்து யாரோ பக்கத்துல வந்தா எப்படி இருக்கே, உங்களை பார்த்தா என்னவோ சுகர் இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னா போறோம், பிபி இருக்கிற மாதிரி இருக்கே, ரொம்ப குண்டாயிட்டே, ஸ்தௌல்யம் கார்சியம் வியாதய ஆதயம் கலிரிச்சா ஜராச்ச நித்ராரதிர் மன்யுர் அகம் மத சுஜஹாம் தேகேன ஜா தஸ்யஹிமேன சந்தி ஜீவன் மிருதத்வம் நியமேன ராஜன் ஆத்யந்தவத்வாதி விகிருதஸ்ய திருஷ்டம். பாகவதத்துல ஜடபரதர் ரகுகணங்கிற ராஜாவை மஞ்சத்துல தூக்கிட்டு போறார். மஞ்சத்துல தூக்கிட்டு போற போது மஞ்சத்துல ராஜா போயின்னு இருக்கார். சப்ரமஞ்சம்னு பழைய காலத்துல அப்படி தூக்கிட்டு போவாளோ, இப்ப சுவாமி எல்லாம் தூக்கிட்டு போற மாதிரி ராஜாவை தூக்கிட்டு போற போது அந்த தூக்கிட்டு போறதுக்கு ஒரு ஆளு கூட தேவைப்பட்டது. அப்படி பாக்குற போது இந்த ஜடபரதர் பெரிய யோகீஸ்வரர், பகவான்கிட்டே உங்க நிலையில யார் யாரு முன்னால இருந்திருக்கா அப்படின்னு கேட்கிற போது பகவான் வந்து ஜடபரதரை ஒரு உதாரணமா காட்டுறது. அந்த பரதர் பரத யோகீஸ்வரர் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கார். அவரை கூட்டின்னு வந்து இந்த மஞ்சத்தை தூக்க வச்சான். அவர் பாட்டுக்கு மஞ்சத்தை தூக்கி நடந்துருக்கார். நடக்கிற போது மெதுவா நடக்கிறார். அப்ப இந்த ராஜா கோபம் வருது ரகுகணனுக்கு, ஏண்டா மஞ்சம் வந்து ரொம்ப ஸ்லோவா போறது, இல்லையே புதுஷா ஒருத்தன் வந்திருக்கான் அவன் மெதுவா தான் நடக்கிறான். அப்பதான் ராஜா எட்டி பார்த்தா இவர் நல்லா குண்டா இருப்பான், குண்டா வர இருப்பார். ஏன்னா கிடைச்சது என்னதானு சாப்பிட்டு போறான், யாரு என்ன கொடுத்தாலும் சாப்பிட்டு போறான். அது டேஸ்டியா இருக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது, பேக்குள்ள போட்டுக்கிற மாதிரி வாயில போட்டுக்க வேண்டியதுதான். எதை கிடைச்சாலும் சாப்பிட்டு போற, டென்ஷன் கிடையாது, சந்தோஷமா இருக்காரோ இல்லையா, அதனால குண்டா வேற இருக்காரு. அது யுவா வேற யௌவனம். அதனால ராஜா சொல்றான், நீ ரொம்ப ஒல்லியா இருக்க, கேலி பண்றான், நீ ரொம்ப ஒல்லி, வயசா எடுத்தோ இல்லையோ, நடக்கவே முடியலை, இப்படி எல்லாம் கேலி பண்ண. அப்பதான் நிறைய அது இதுன்னு சொல்லியும் இவர் ஒண்ணுமே பதிலே பேசல. அப்ப ராஜா கோபம் வந்து உன்னை நான் தண்டம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றத ரகுகணன் அப்படி பார்த்தாராம். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு சொல்றார், குண்டா இருக்கிறது, ஒல்லியா இருக்கிறது, வெள்ளையா இருக்கிறது, கருப்பா இருக்கிறது, ஒசரமா இருக்கிறது, குட்டையா இருக்கிறது, பசி, தாகம், தூக்கம், எழுச்சி, காமம், கோபம், இது எல்லாம் சரீரத்துக்கு தான் இருக்குப்பா, எனக்கு கிடையாது. இதெல்லாம் உடம்பு இருக்கிற பேதமே தவிர நான் அகண்டாகாரமாக இருக்கிற வஸ்து, ஜனனமோ மரணமோ இல்லாத வஸ்து, நித்திய சுத்த புத்திமுக்த ஸ்வபாவமான வஸ்து, ஆகாசம் போல எல்லையில்லாத பூர்ண பொருளாக இருக்கேன் நான், அகண்டாகாரமாக இருக்கிற எனக்கு ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு மூவ் பண்ண முடியாது. என்ன, நான் இல்லாத ஒரு இடத்துக்கு தானே சலிக்கணும். அகண்டாகாரமான இருக்கிற எனக்கு இந்த அல்பமான சரீரம் என்னை பந்தனம் பண்ணவே முடியாது. சரீரம் எனக்கு கிடையாது, மனசு எனக்கு கிடையாது, புத்தி எனக்கு கிடையாது, அகங்காரம் எனக்கு கிடையாது, ஜனனம் எனக்கு கிடையாது, மரணம் எனக்கு கிடையாது, வியாதி எனக்கு கிடையாது, பரிணாமம் எனக்கு கிடையாது, அகண்டமா நித்திய சுத்த புத்த முக்தஸ்வபாவமா இருக்கிற பூர்ண பிரம்மமே நாம், பூர்ண வஸ்துவே நான் அப்படின்னு கோஷணம் பண்ண. அப்படி கேட்கறது தான் ராஜா மேலேந்து கீழே இறங்கி வந்து சாஷ்டாங்கமா தண்டவத்து விழுந்து நமஸ்காரம் பண்ற. அந்த ஆத்மானுபவம் நித்திய நிரந்தரமா இருக்கிற ஞானிகள் அகங்காரத்தோட ஸ்வரூபத்தை ஆராய்ஞ்சு பார்க்கறத, இந்த அகங்காரம் எங்கு எழும் என்று, இந்த அகங்காரம் எங்கு எழும்புறது, இந்த அகங்காரத்தோட ஸ்வரூபம் என்ன, நான்கிற இந்த பரிச்சின்னமா இருக்கிற இந்த அபிமானம் எங்க உதிக்கிறது அப்படின்னு தேடி பார்க்கிற போது, அந்த அபிமானம் எந்த ஹிருதயஸ்தானத்துல உதிக்கிறதோ அந்த ஹிருதயஸ்தானத்துல போய் மறைஞ்சிடும். அது மறையிற இடத்துல அகண்டமா ஆகாசம் போல எல்லையில்லாத பூர்ணத்துவம் சுத்த சித்வஸ்து தானே தானாக ஹிருதயத்துல பிரகாசிக்கிறது. அந்த ஸ்வயம் பிரகாசமான வஸ்து இருக்கே, அந்த ஸ்வயம் பிரகாசமான பூர்ணத்துவம், அந்த ஸ்வயம் பிரகாசமான அகண்டத்துவம், அந்த ஸ்வயம் பிரகாசமான அகண்டத்துவம் ஹிருதயத்துல ஏற்பட்டு குரு கிருப்பையினால அதுல ஒரு தாதாத்மியம் ஏற்படுறது. தத்ர ஆத்மத்துவம் திருடீகுருவன் அகமாதிஷு சந்தியஜன் உதாசீனதையா தேஷு திஷ்டேது கடபடாதிவத் அப்படின்னு விவேக சூடாமணி. அதானது இந்த நிர்விகல்ப பிரஜை ஏற்படுறது போராது. அந்த பிரஜை ஏற்பட்ட அப்புறம் அது எது ஏற்பட்டதோ அந்நிலையில அதுதான் நீ அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஆச்சாரியம். அந்த டைம்ல, அந்த டைம்ல அதுதான்ப்பா அப்படின்னு அப்படின்னு பகவான் சில பேர் விஷயத்துல ஒரு பார்வை பார்த்து அப்படின்னு பண்ணுவான். அவ்வளவுதான். சில பேர் உட்கார்ந்துருப்பா, அந்த நிலை அவளுக்கு ஏற்பட பார்த்து அப்படி அப்படின்னு ஒரு தலை. அவ்வளவுதான். தேவராஜ முதலியாருக்கு ஒரு வாட்டி பகவான் சொல்லித்து அதுதான் ஓ இது அப்படின்னு அப்படின்னா அவர் வந்து ரொம்ப ஆனந்தமா இருந்தார். அவன் கொஞ்ச நேரத்துக்கு என்ன இவர் கேள்வி கேட்டுட்டே இருப்பார், அந்த அனுபூதி எப்படி இருக்கும் பகவானே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்க, ஒரு நாளைக்கு அவர் ரொம்ப சாந்தமா இருக்கார். பகவான் அவரை பார்த்து இதுதான் ஓய் அது அப்படின்னு, அது அதுங்கிறாளே அப்படின்னா அந்த பிரம்மனில இதுதான் கோட்டை விட்டுடாரு அப்படின்னா இழந்துடாது. அது வருது, ஒரு க்ஷண நேரத்துக்கு வருது, ஆனா இழந்துடாது. கொஞ்ச நேரம் தியானத்தில் உட்கார்ற போது வருது, இழந்துடாது. ஜாகிரதையா இரு, விட்டுடாது. இதை இழந்து வெளியில மனசை விட்டுவிடாது. இதை இழந்து வெளியில ஏதாவது பொருள்ல கவனத்தை விட்டுவிடாது. அந்த அகங்கத்தை எங்க எழும்புறது அப்படின்னு ஆழ்ந்து கவனிச்சால், கவனம் தான் நமக்கு இருக்கிற பவர். ஸ்ரத்தா அப்படிங்கிறது கவனம் தான். ஸ்ரத்தாவான் லபதே ஞானம் தத் பர சஞ்யதேந்திரியா ஞானம் லப்துவா பராம் சாந்தி அச்சிரேண அதிகச்சதி. ஸ்ரத்தான அட்டென்ஷன், அட்டென்ஷன் வித் ரெவரன்ஸ், அட்டென்ஷன் வித் லவ், அட்டென்ஷன் பேக்கட், அட்டென்ஷன் வித் யுவர் ஹோல் பர்சனாலிட்டி பிஹைண்ட் இட். அந்த மாதிரி ஒரு பக்தி, அதான் பக்தி தான் அது. அந்த பக்திங்கிறது அதுதான், அந்த பக்தி தான் ஸ்ரத்தே. ஸ்ருதியே அதுதான் சொல்றது, ஸ்ரத்தா பக்தி தியான யோகாதவேஹி அப்படின்னு. அந்த ஸ்ரத்தையோட பக்தியோட தியான யோகம், அப்பதான் அந்த தியானம் ஏற்படுறது. ஏதோ ஒரு பொருளை தியானம் பண்ணல, தியானம்ங்கிறது நம்ம ஸ்வரூபமாவே இருக்கு, நம்ம நிலைமையாவே இருக்கு, நம்மளாவே இருக்கும், நம்ம ஆத்மாவே, நம்ம ஸ்வஸ்வரூபமாவே இருக்கு. அப்படி அந்த ஸ்ரத்தை வந்து ஸ்வரூபோன்முகமாக அந்தரங்கத்துல அபிமானம் உதயம் செய்யாம இருக்கக்கூடிய சிதாகாசத்தை, அகண்டமா இருக்கிற சித் ஸ்வரூபமா இருக்கிற அந்த பரவெளிய ஹிருதயத்துல பார்க்க, அந்த சைதன்யமயமா இருக்கிற அந்த இன்னர் ஸ்பேஸோட ரெக்கக்னிஷன் ஹிருதயத்துல ஏற்பட, அந்த ஸ்பேஸ், அந்த ஸ்வரூபம், அந்த சித், அந்த உணர்வு, அந்த அவேர்னஸ், அந்த அவபோதம் தான் நான் அப்படிங்கிற ஒரு பிரத்யபிக்ஞ. அப்படின்னாக்கா அதுல போய் இதுதான் நான் அப்படிங்கிற ஒரு ஒரு ரெக்கக்னிஷன், ரீகாக்னிஷன். த காக்னிஷன் இஸ் ஆல்ரெடி தேர், பட் யூ பே அட்டென்ஷன் அண்ட் ஓன் இட். பகவான் வந்து ஒரு இடத்துல சொல்றது, யூ டிசர்வ் இட் அண்ட் ஓன் இட்ங்கிறது. அந்த டிசர்வ் இட்ங்கிறது என்னன்னாக்கா, யூ ஆர் இனிஷியேட்டட், யூ கெட் தட் எக்ஸ்பீரியன்ஸ் த்ரூ கிரேஸ். தென் ஓன் இட்ங்கிறது என்னன்னாக்கா, அந்த பிரத்யபிஜை, அதுதான் நான் அப்படின்னு தெரிய நான் ஆத்மாங்கிற உணர்வு ஹிருதயத்தில் ஏற்பட எனக்கு ஜனனமோ மரணமோ இல்லாத வஸ்து அப்படிங்கிற அந்த அனுபவம், அந்த ஸ்வயம் பிரகாசமானமான அந்த பொருள் தான் நம்ம ஸ்வரூபம் அப்படின்னு தெரிஞ்சு, அப்புறம் மறக்காம ஜாகிரத்தில் சொப்னத்தில் சுஷுப்தியில் விவகாரம் பண்ணுற போதெல்லாம் மறக்காமல் அந்த உணர்வு ஹிருதயத்தில் நிற்கிறது பாருங்க, அதுதான் அனுகிரகம், அதுதான் கிருப்பை. விவகாரம் பண்ணுற போதெல்லாம் பகவான் நிறைய பேர்கிட்ட சொல்லும், அதுதான் கோட்டை விட்டுவிடாது அப்படின்னு. ஜாகிரதை குஞ்சுசுவாமி கிட்ட ஒரு வாட்டி சொல்லிட்டு, ஜாகிரதை போய் ஜாகிரதை அப்படின்னு. மாயை வந்து மறக்க அடிக்கும், அதுதான் மாயோட பவர், மறந்துடாது ஜாகிரதை அப்படின்னு. அந்த ஜாக்கிரதை எதுக்குனாக்கா கவனத்தை இழந்துடாம இருக்க, ஸ்வரூபத்தில் இருக்கிற கவனத்தை இழந்துட்டா இது எல்லாம் அப்புறம் மாயை பார்த்துக்கும், அப்புறம் வெளியிலேருந்து வந்து ஹிப்னோட்டைஸ் பண்ணிகிட்டே இருக்கும். சரீரத்தில் கவனத்தை போட்டு, மனசில் கவனத்தை போட்டு, அபிமானத்தில் கவனத்தை போட்டு, பிராப்தவியத்தை கொண்டு வந்து, அப்படின்னா யூ ஹாவ் டு அட்டைன் சம்திங், யூ ஹாவ் டு அச்சீவ் சம்திங், யூ ஹாவ் டு பிகம் சம்திங், you are the doer, you are the enjoyer, you have attachment, you have aversion, you have desires, all the superimpositions are being thrust upon you. And the guru enna pandrar, idu pura eduthudra, ishwaran kripa pandra bodhu idu pura eduthu, idu edhu un thalaiyila illa pa, nee idella illa appadina veshatha aliche sheerai alithu nirvanamai seidhu arul sheerai alitharul arunachala. அந்த பஞ்ச கோஷத்தை அழிச்செடுக்கிறதான் சீரை அழித்து நிர்வாணமாய் செய்து. நிர்வாணம்னா நக்னம்னு ஒரு அர்த்தம், நக்னம், நக்னம்னாக்க வஸ்திரம் இல்லாமல் நடக்கிறது, நக்னம் நக்கன் அப்படின்னு தமிழில் சொல்லுவான், நக்கனாய் நின்றனை அருணாச்சல. சீரை அழித்து நிர்வாணமாய் செய்து அருள் சீரை அழித்தருள் அருணாச்சலன்னு ஒரு பாடல். அப்படின்னா நீ இந்த வஸ்திரத்தையெல்லாம் அழித்து என்ன நிர்வாணமா பண்ணி உன்னுடைய கிருபையாகிற வஸ்திரத்தை எனக்கு கொடு அப்படின்னு கேட்கறது. அப்போ சீர்னாக்க வஸ்திரம்னு ஒரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் என்னன்னாக்கா உன்னுடைய பவர், உன்னுடைய எனர்ஜி, உன்னுடைய அனுபவம், அந்த அனுபவத்தை எனக்கு கொடுத்து ஸ்வஸ்வரூப நாட்டத்தை கொடுத்து ஸ்வரூப நிலையில இருத்தலைனாக்கா திருப்பி மாயில விழுந்துடுவேனே இல்லையா. எத்தனையோ கருணை, ஏதோ கிருப்பை, அந்த ஈஸ்வர கிருப்பையினால பகவான் பக்கத்துக்கு வந்துட்டோம், அந்த ஞானத்தை காதுல வாங்கிட்டு இருக்கோம். உள்ள இருக்கிற காதுனால வாங்கிட்டு இருக்கோமோ தெரியாது, வெளிக்காது வரைக்கும் எட்டி கொடுத்து, ஹிருதயத்தினால கேட்குறோமோ தெரியாது, வெளிக்காது வரைக்கும் எட்டி கொடுத்து. சம்சாரத்தில் சுழண்டு உழன்று அடிபட்டு 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 தவிச்சு அந்த வேதனையோட ஃபுட் பிரிண்ட்ஸ் எல்லாம் உள்ள வச்சுட்டு தான் நாம் எப்படியோ கரையேறி அருணாச்சலம் பக்கத்தில் வர வந்துட்டோம். இனிமே கரையறணுமானா திருப்பி அந்த ஞான நிலை இருக்கும் இல்லையோ அந்த நிலை நமக்கு சித்தமாகணும். அந்த ஞான நிஷ்ட ஆத்ம நிஷ்ட நமக்கு வரலையானா அருணாச்சலத்திலேயே இருந்துட்டு கூட கோட்டை விட்டுடலாம். பகவானே சொல்லுவா, நிறைய பேர் ஆசிரமத்துக்கு வந்தப்புறம் அவள் ஆசிரமத்தை நன்னாக்கிறதுக்கு பாப்பா அப்படிமா, அவ வந்த வேலையை மறந்துடுவான், வந்த வேலையை கவனி ஓய். பகவானோட மகா வாக்கியம் அது, வந்த வேலையை பாரு ஓய், வந்த வேலையை பாரு, நீ ஆத்ம விசாரம் பண்ணு, அது போறோம், நீ யாரும் தெரிஞ்சுக்கோ, அது உன்னை நீ தெரிந்தாயில் உனக்கு ஒரு கேடும் இல்லை. எப்படின்னாக்கா பிராரப்தம் நாளைக்கு நம்மளை எங்க தூக்கி போடுன்னு தெரியாது, பிராரப்தம் நமக்கு என்னென்ன தலையில் எழுத்த கொண்டு வர போறதே தெரியாது, சரீரத்தில் என்ன வியாதி வரும் தெரியாது, யார் யார் பிறக்க போறா, யார் யார் இறக்க போறா தெரியாது, பந்தம் எங்கெல்லாம் போட்டு சுழட்டி அடிக்கும் தெரியாது. அதனால ஒரு இடமோ ஒரு காலமோ ஒரு வியக்தியோ அப்படின்னா ஒரு பர்சன் நம்ம பக்கத்துல இருப்பான்னு நம்ப முடியாது, ஒரு இடத்துலயே நாம இருப்போம் அப்படின்னு சுவரா சொல்ல முடியாது, ஒரு அறிவை கூட நம்ப முடியாது, நம்ம பிரெயின் என்னைக்கு நமக்கு ஒத்துழைக்கும் சொல்ல முடியாது, வயசாயிடுத்து ஒன்றும் கேட்க முடியாது புரிஞ்சுக்க முடியாது நில வந்துடலாம். அதனால ஆசிரிய யோக்கியமா டிபெண்டபிளா, தேர் இஸ் நத்திங் இன் த வேர்ல்ட், யூ கேன் நாட் டிபெண்ட் ஆன் எனி ஆப்ஜெக்ட். நித்தியமான வஸ்துவை டிபெண்ட் பண்ணணும், அநித்தியமான வஸ்துக்களை உபயோகப்படுத்தணும். நாம என்ன பண்றோம், அநித்தியமான வஸ்துக்களை டிபெண்ட் பண்றோம், நித்தியமான வஸ்துவா இருக்கிற ஈஸ்வரனை உபயோகப்படுத்த முடியுமா பாக்குறோம். ஈஸ்வரன் உபயோகப்படுத்துற வஸ்து இல்லை, ஆசிரயோக்கியமான வஸ்து. நித்தியத்தை ஆசிரயிக்கணும், அனித்திய திரவியங்களை உபயோகப்படுத்தணும். அனித்திய திரவியங்களை ஆசிரயிச்சு நித்தியத்தை உபயோகப்படுத்த முடியாது. பணத்தை உபயோகப்படுத்தலாம், சாப்பாடை உபயோகப்படுத்தலாம், சரீரத்தை உபயோகப்படுத்தலாம், ஆசிரயிக்க முடியாது. ஏமாத்தி விட்டுடும், கோட்டை விட்டுடுவோம். நம்ம சரீரம் விட்டு போயிடும், மனசு விட்டு போயிடும். நம்ம ஆற டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கோமோ அவ போயிடுவா. ஒரே இடத்துல இருக்க முடியும்னு சொல்ல முடியாது. பகவான்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்கா, பகவானே நாங்கள் அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கோம், திருப்பி அங்கே போகணும், அருணாச்சலத்தில் இருக்கிறது நிம்மதியாக இருக்கு, நாங்கள் அங்கே போனால் என்ன பண்ண? பகவான் சொன்னார், எல்லா இடமும் அருணாச்சலம் தான் அப்படின்னு. நீ உன்னை உணர்ந்தாயானா அமெரிக்காவும் திருவண்ணாமலையும் வித்தியாசம் கிடையாது. பகவான்கிட்ட பால் பிரண்டன் கேட்குறார், உங்களுக்கு இந்த ஜங்கிளுக்குள்ளே இருந்து நிம்மதியாக இருக்கலாம், லண்டனில் போய் அந்த சிட்டியில் எப்படி இருக்கிறது? பகவான் சொன்னார், நீ உன்னை தெரிஞ்சின்றாயானால் அப்சல்யூட்லி தெர் இஸ் நோ டிஃபரன்ஸ் பிட்வீன் லண்டன் அண்ட் திருவண்ணாமலை அப்படின்னு. நீ உன்னை உணர்ந்தாயானால் அமெரிக்காவாக இருக்கட்டும், ஆப்பிரிக்காவாக இருக்கட்டும், அருணாச்சலமாக இருக்கட்டும், எல்லாம் ஒன்று தான். நீ உன்னை தெரிஞ்சுக்கலையானால் திருவண்ணாமலையாக இருக்கட்டும். திருவண்ணாமலையில் ஒரு 5 வருஷம் முன்னாடி ஒரு கடையிலேருந்து ஒரு சாமானம் வாங்கினேன், கொஞ்சம் பெரிய சாமானம். அவங்ககிட்ட வந்து வீட்டில் வந்து போடுறேன்னு, நான் டெலிவர் பண்ணுறேன்னு. வீட்டில் வந்து டெலிவர் பண்ண வந்து இங்கேயே பிறந்து வளர்ந்தவன், வீட்டில் டெலிவர் பண்ண வந்தவன் பகவானோட படத்தை பார்த்து, சாமி இவர் ஆறு அப்படின்னு கேட்டான். கிட்டேன் எல்லா இடத்துலையும் இவர் படம் பார்க்குறோமே இவர் ஆறுன்னு கேட்டான். அப்போது அருணாச்சலத்தில் இருந்துண்டு கூடயே தெரியாமல் இருக்கலாம், திருவண்ணாமலையில் இருந்துட்டு கூடயே நிறைய பேர் ஆசிரமத்துக்கு வரவே கூட ஏதோ திருவண்ணாமலைன்னு வரா பிரதட்சிணம் பண்ணுறா இவர் யாருன்னு எங்கிட்டே நிறைய பேர் கேட்டிருக்காங்க. சில பேர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஒரு பெரிய குரூப்பை திரட்டின்னு வந்தவர் ஒருத்தர் வந்து பகவான் படத்தை காட்டி கொடுத்து அவள் சிஷியாளுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறார், இவர் தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படின்னு. ராமகிருஷ்ண பரமஹம்சரோ பகவானோ நமக்கு வித்தியாசம் கிடையாது. அப்படின்னாக்கா வி ஆர் நாட் கன்சர்ன்டுன்னு அர்த்தம். இது ஒன்றும் நமக்கு ஒன்றும் பெருசு இல்லை. ஸ்பிரிச்சுவல் லைஃப் நமக்கு முக்கியமாக இருக்குது இந்த லைஃப், இந்த ஜென்மாவில். அடுத்தது எப்படி இருக்கும் தெரியாது இல்லையா. அந்த ஒரு பாக்கியம் நமக்கு கிடச்சிருக்கு, அந்த ஞானம் கிடச்சிருக்கு. அந்த கருணையினால எப்படியோ அந்த ஞானத்தை உணர்கிற ஒரு தன்மை நமக்கு ஈஸ்வரன் கொடுத்துருக்கார். உணர்ந்து கரையேறி இன்னமும் மாட்டிக்காமல் வெளியில் போயிடணும். ஆத்ம சாட்சா்காரத்தை, அதானது ஞானத்தை தவிர வேறு எதுலேயுமே கவனம் இல்லாமல் நம்ம பிராரப்தம் எப்படியோ இருக்கட்டும், பிராரப்தப்படி ஈஸ்வரன் நம்மளை எங்கே வேணால் போடட்டும், தரித்திரனாக இருக்கட்டும், தனவானாக இருக்கட்டும், சன்னியாசியாக இருக்கட்டும், சம்சாரியாக இருக்கட்டும், பெரிய கஷ்டங்களுக்கு நடுவில் இருக்கட்டும், பரம சுகத்துக்கு நடுவில் இருக்கட்டும், ஞானத்தோடு இருந்துதானா குச்சேலனாக இருந்தாலும் நிம்மதியாக இருக்கலாம், குபேரனாக இருந்தாலும் நிம்மதியாக இருக்கலாம். ஞானம் இல்லாமல் இருந்தால் சன்னியாசியாக இருந்தாலும் கஷ்டம்தான், சம்சாரியாக இருந்தாலும் கஷ்டம்தான். ஞானம்தான் உங்களுக்கு ஃப்ரீடத்தை கொடுக்க போகிறதே தவிர வேஷமோ பேரோ ரூபமோ இருக்கிற இடமோ ஆசிரமமோ ரிஷிகேஷோ ஹரித்வாரோ ஹிமாலயமோ அருணாச்சலமோ முக்தியை கொடுத்துவிடாது. அருணாச்சலம்னா ஞானம்தான் அர்த்தம். அண்ணாமலையை பார்க்குற போதெல்லாம் பகவான் சொல்கிறது அது எதை கொடுக்கறது, தத்துவமசின்னு உபதேசம் பண்ணுறதுங்கிறார் பகவான். அருணாச்சலத்தை நீ எப்போ பார்க்குற போதும் நீ வேற இல்லை நான் வேறையும் இல்லைன்னு சொல்கிறதான். தத்துவமசி அருணப்பொருள் அப்படின்னு பகவான் அருணாச்சல பதிகம். அந்த தத்துவமசி தத்துவமசின்னு சொல்லிகிட்டே இருக்குப்பா. அந்த ஹிருதயத்தில் இருக்கிற அருணாச்சலத்தை, ஆத்மஸ்வரூபமாக ஸ்வஸ்வரூபமாக இருக்கிற அருணாச்சலத்தை நீ பார்த்தாயானால் அந்த க்ஷணத்தில் யூ ஆர் அவுட். அந்த ஃப்ரீடம்ங்கிறது நம்ம ஸ்வரூபம், லிபரேஷனுங்கிறது நம்மள ஸ்வரூபம். சரீரம் நம்மளை பந்திக்க முடியாது, மனசு நம்மளை பந்திக்க முடியாது, ஏன்னா அது பந்திக்கிற வஸ்து இல்லை, அது பிரகிருதி. ஆத்மாவை எதுக்கும் பந்திக்க முடியாது, சூரியனை எதுக்கும் மறைச்சுவிட முடியாது, சூரியனில் போய் இருட்டு நிற்காது. அந்த மாதிரி ஆத்மாவில் அஜ்ஞானமோ அவித்தையோ பந்தமோ நிற்காது. அதை உணர்றது தான் நமக்கு ஃப்ரீடம். அந்த உணர்வு தான் பகவான் உள்ளதின அற்பதில் நமக்கு கொடுக்குறார். அந்த உணர்வே நாமாயுளம் அப்படின்னு சொல்ல, அந்த உணர்வு தான் நம்ம ஸ்வரூபம். அதை தொடர்ந்து பார்ப்போம், நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு 18th, மற்ற நாளைக்கு புனர்வசு. அதனால் புனர்வசு காத்தால் பூஜை இருக்கு பகவான் சந்நிதியில். அதுக்கப்புறம் மத்தியானம் வந்து நாளைக்கு வந்து ஃபினிஷ் பண்ணுறோம் தமிழில் இருக்கிற டாக்கு. நாளைக்கு உள்ளது நாற்பது 24வது பாடலோட நிறுத்திப்போம் நினைக்கிறேன். ஆவர்த்தபுரியாம் ஜனிதம் பிரபத்யே பாண்டியேஷ தேசே விஹிருதம் பிரபத்யே சோணாச்சல பிரஸ்தரம் பிரபத்யே பிக்ஷும் தபக்லேஷ சகம் பிரபத்யே ஆப்ரம்ம கீட்டாந்த சமம் பிரபத்யே ஜிதாரி ஷட்வர்க்கமஹம் பிரபத்யே சர்வஜ்ஞதா சாரபிருதம் பிரபத்யே நிஸ்ஸீம காருண்ய நிதிம் பிரபத்யே அஸ்மாத் பிரபஞ்சாததிகம் பிரபத்யே விஸ்வாதிகோக்தேர் விஷயம் பிரபத்யே காலக்ரஹ க்ராஹ பயாபனுத்தே கிருதாந்த சிக்ஷா கிருதினம் பிரபத்யே வினேதுமார்த்திம் விஷயாத்வஜன்யாம் விஜ்ஞானமூர்த்திம் தததம் பிரபத்யே கந்தர்ப்பதர்ப்பஜ்வரவாரணாய காமாரி லீலாவதரம் பிரபத்யே ஆஜன்மவர்ணிவ்ரதினம் பிரபத்யே குண்டீபிருதம் தண்டதரம் பிரபத்யே ப்ரஹ்மாசனத்யானரதம் பிரபத்யே ப்ரஹ்மாத்மபூயம் யதினம் பிரபத்யே ஹரம் பிரபத்யே விஜரம் பிரபத்யே ஸ்வதந்த்ரதாயாஹ சதனம் பிரபத்யே அமேய சாமர்த்யவஹம் பிரபத்யே விசுத்த விஜ்ஞானிவரம் பிரபத்யே தௌர்பாக்ய தாபத்ரய கர்மமோக சந்தாப ஹந்தாரமஹம் பிரபத்யே யதார்த்த சங்கல்பம் அபேத பாபம் அவாப்த காமம் விசுஜம் பிரபத்யே மனப்பிரசாதம் பஜதாம் ததானம் முக்தஸ்மிதோல்லாசி முகம் பிரபத்யே வ்யதாமசேஷாம் வ்யபனீய மோத பிரதேன நாம்னா ரமணம் பிரபத்யே சிவம் பிரபத்யே சிவதம் பிரபத்யே குரும் பிரபத்யே குணினம் பிரபத்யே மதீய ஹிருத்பத்மஜுஷம் பிரபத்யே சரண்யமீஷம் சரணம் பிரபத்யே அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலாம் 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 யதோ மம ஆத்மா பவசி த்வமேவ ததோ ந வாச்யம் மம கிஞ்சித் அஸ்தி யதா தவேஷ்டம் குரு மாம் ததேவ த்வாம் ஆத்மநாதம் ரமணம் பஜாமி.